அன்னையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கேவையும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற துவா சித்தமாக இன்றைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக சத்திய சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய சொல்லனா துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்பட்டார்கள், சத்திய சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்ற சம்பவங்களை எல்லாம் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் அவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 ஆண்டுகள் வரை, நபித்துவம் கிடைத்து 4 ஆண்டுகள் வரை எந்த கஷ்டமும் துயரமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் 3 ஆண்டுகள் வரை இஸ்லாத்தை மறைமுகமாக ரகசியமாகத்தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். 4வது வருஷத்திலிருந்தான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்ச பிறகு யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் கடுமையான சித்திரவதைகளும் வேதனைகளும் நடைபெற்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்தவித பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய மார்க்கத்தினுடைய அழைப்பு எல்லா மக்களையும் ஈர்க்க ஆரம்பித்து விட்டது. அன்னாருடைய அழகான பிரச்சாரம் எல்லா மக்களுடைய வாழ்விலும் ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டது. ஒரு வீட்டிலே தந்தை கடுமையான வங் காஃபிராக இருந்தாலும் கூட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை இருந்தது. அல்லது தாய் கடுமையான கொடுமைக்காரியாக இருந்தால் கூட பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. இப்படி பல்வேறு குழப்பங்கள் குடும்பத்திலேயே ஏற்பட ஆரம்பித்தவுடன் குறைசிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. உதாரணமா ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவருடைய தந்தை யார் அப்படின்னு சொன்னா அபு சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபலமான சாமியார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே ரொம்ப வன்மையா எதிர்த்தவர்கள் இவரும் ஒருவர். ஆனால் அவருடைய மகன் ஹல்லலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், முஸ்லீமாக மாறிவிடுகிறார்கள். இதனால் அந்த அபுசாமி என்று சொல்லக்கூடிய அந்த சாமியாருக்கு இதை ஜீரணிக்க முடியவில்லை, சகிச்சுக்க முடியல. அதனால என்ன பண்றான், நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சாமியார் கடுமையான வாக்குவாதம் போடுறான், சண்டை பண்றான். உன்னாலதான் என் மகன் கெட்டு போயிட்டான், என் குடும்பத்தில் நீ குழப்பத்தை ஏற்படுத்திட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு கடைசி காலத்தில் மோசமான சாவு தான் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாறுமாற திட்டுறான். ஒரு அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய திட்டு ஏச்சு வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து ஒரு கட்டத்தில் சொல்றான், நீ கேட்க நாதி இல்லாத அனாதையாத்தானே சாவ அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்றான். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் பாத்திலான கொள்கையில் இருக்கிறாரோ, யார் தவறான கொள்கையில் இருக்கிறாரோ அவருக்கு உன்னுடைய சாபம் சாரும் அப்படின்னு பதிலளிச்சிடறாங்க. கடைசியில் அந்த மாதிரியே அந்த அபுசாமி கடைசி வரைக்கும், அதாவது ஹல்லலா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் கடைசி வரல, அவன் என்ன ஆனா, எங்க இருந்தான், எங்க செத்தான், எங்க அடக்கமானா யாருக்குமே தெரியல, வரலாறு இல்ல. ஆனா அனாதியா சாவணுங்கிற அந்த சாபம் அவனையே திருப்பி தாக்கிடுச்சு. அதே மாதிரி முசாப் இப்னு உமைர், இவங்க யார் அப்படின்னு சொன்னா மக்காவிலே ஒரு மிகப்பெரிய அத்தர் வியாபாரியுடைய மகன். உமைர் வந்து ஒரு மிகப்பெரிய அத்தர் வியாபாரி. அவர் வந்து என்ன பண்ற, அவருடைய மகன் ஒரே செல்ல பிள்ளை முசாப் ரலியல்லாஹு, இவங்க என்ன பண்றாங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை ஏற்று இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அதனால் தந்தைக்கு மகனுக்கு மத்தியில பிரச்சனை வந்து தந்தை வீட்டோடு துரத்திடுறாரு, வீட்டோடு போ அப்படின்னு சொல்லி. அப்போ முசாப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ தந்தை சொல்றான், நீ ரோஷக்காரனா இருந்தா நீ உடுத்திருக்கக்கூடிய ஆடை நான் வாங்கி கொடுத்த ஆடை, அதனால நீ அந்த ஆடையை களைஞ்சி வச்சுட்டு நிர்வாணமா போ அப்படிங்கிறான். உடனே முசாப் ரலியல்லாஹு தஆலா அதை பத்தி கவலைப்படாம அந்த ஆடையை களைஞ்சி வச்சுட்டு நிர்வாணமா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அவருடைய தாய் என்ன பண்றாங்க, கடைசியா அவ்வளவு கடுமையான குடும்பக்காரி, ஆனால் தன்னுடைய ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை ரோட்ல நிர்வாணமா நடக்கிறத அந்த தாய் பொறுக்க முடியாம தன்னுடைய ஒரு ஆடையை எடுத்து போட்டு இதையாவது உடுத்திட்டு போன உடனே அந்த ஆடையை போத்திட்டு ரசூலுல்லாஹி வர்றாங்க. முஸாபரத் இல்லாஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து தங்களுடைய மேலாடையை அவருக்கு போர்த்தி அவரை சந்தோஷமா வரவேற்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் பெரும் பெரும் வங் காபிர்கள் குடும்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில பிரச்சனை, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இப்படி இருக்கிறத பார்த்த உடனே குறைசிகள் என்ன முடிவு பண்றாங்க, இப்படியே நம்ம விட்டோம்னா சரியில்லை, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தோடு நேர அபு தாலிப் கிட்ட வர்றாங்க. அபு தாலிப் யாரு, பெருமானா சல்லல்லாஹு பெரிய தகப்பனாரும் கூட, அதே நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹுக்கு கார்டியனா இருந்து பாதுகாத்துறதும் அவங்கதான். அதனால அபு தாலிப் கிட்ட வர்றாங்க. வந்து முதல்ல என்ன சொல்றாங்க, அபு தாலிபே உங்க தம்பி மகனை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, என்னன்னு சொன்னா அவர் நம்முடைய சபைகள்ல வந்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் கிண்டல் பண்றாரு, நம்முடைய இவாதத்துடைய முறைகள் எல்லாம் வந்து இழுத்து பேசுறாரு, பழித்து பேசுறாரு, அதனால நீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், அவரை கூப்பிட்டு ஒழுங்கா கண்டிச்சு இனிமே அந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒதுங்கிட சொல்லுங்க. இல்லன்னு சொன்னா நாங்க எல்லா அரபு மக்களையும் சேர்த்து கொண்டு உங்களோட போரிட வேண்டிய நிலைமை ஏற்படும், உங்களை பகச்சிக்க நிலைமை ஏற்படும், அதனால நீங்க வந்து தயவு செஞ்சு உங்களுடைய மகனை கூப்பிட்டு கண்டிங்க அப்படின்னு சொல்லி அபு தாலிப் வந்து மிரட்டுறாங்க. அபு தாலிப் என்ன பண்றாரு, உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிட்டு அனுப்பி இந்த பக்கத்துல உட்கார வச்சு, மகனே என்னுடைய கடைசி காலத்து பலகீனம் உனக்கு தெரியும், இந்த கடைசி காலத்துல எனக்கு அவங்க எதிர்ப்பு என்னால தாங்க முடியாது, அதனால என் தோளுக்கு மேல என்னால தாங்க முடியாத சிரமத்தை சுமத்திராத, அதனால உன்னுடைய சமுதாய மக்கள் எல்லாம் இப்ப வந்தாங்க, வந்த எல்லாருமே ஊர் முக்கியஸ்தர்கள் வந்து நீங்க அவங்க சபையில போய் உட்கார்ந்து அவங்களுடைய வணக்கத்தை குறை சொல்றீங்களா, அவங்களுடைய சிலைகளை குறை சொல்றீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் நிராகரிச்சுட்டு அல்லாஹ் மட்டும் தான் வணங்கு சொல்றீங்களா, இதெல்லாம் அந்த மக்களுக்கு கடுமையான வேதனை ஏற்படுத்துது, அவங்க சொல்றாங்க உங்களை நான் தடுக்காட்டா, அவங்க என்னோட போரிடுவன்றாங்க, அவங்களை ஏத்து போரிடுற சக்தி எனக்கு இல்ல, அதனால மகனை தயவு செய்து நீங்க இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட தம்பி மகன்கிட்ட, அந்த தம்பி மகன் மேல அவ்வளவு பாசமா இருந்தாங்க அபு தாலிப், அவ்வளவு அன்பா இருந்தாரு, அந்த தம்பி மகனுக்கு மேல ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அவரால் வந்து எதிர்த்து நிக்க முடியல ஆபத்தை, அதனால தம்பி மகன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றாரு, நீ இந்த கொள்கையை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க, உன்னுடைய பணியை இதோடு நிறுத்திரு, இதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண வேண்டாம், இந்த வேலையை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பி மகனை கன்வின்ஸ் பண்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் சொல்றது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு கடைசியா சொன்னாங்க, தன்னுடைய உறுதியை தன்னுடைய பெரிய தாப்பனார் காட்டணும்னு சொல்லி சொன்னாங்க, லவ் உதியாத்தி ஷம்ஸ் அலா யமீனி வலல் கமர் அலா யஸாரி லா தரக்த ஹாதல் அம்ர அவ் உஹ்லக அலைஹி, எனக்கு நீங்கள் சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலது கையிலையும் சந்திரனை கொண்டு வந்து என்னுடைய இடது கையிலையும் கொடுத்து இந்த பணியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நான் விட தயாராக இல்லை, இறுதி வரை இந்த வேலையை செய்து கொண்டே இருப்பேன், அல்லது இந்த வேலையை செய்ததற்காக இந்த மார்க்கத்தின்படியே அழிக்கப்படுவேன், இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்காத வரை, ஒன்றே இந்த மார்க்க பணியை பிரச்சாரம் செஞ்சு தாவா செஞ்சு இதிலேயே நான் வந்து வெற்றி பெறுவேன், அல்லது இதிலேயே அழிக்கப்படுவேன், இந்த இரண்டில் ஒன்று நடக்காத வரை என்னுடைய வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் இந்த தாவா பணியை இஸ்லாமிய அழைப்பு பணியை விட தயாரா இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. ஏன் அழுகுறான்னு சொன்னா தனக்கு இவ்வளவு பாதுகாப்பா இருந்த தன்னுடைய பெரிய தகப்பனார் அவருடைய பேச்சுகளை கேட்க முடியலையே, அவர் நமக்கு நம்முடைய விஷயத்துல இப்படி வந்து பலகீனமாயிட்டாரு, அவர் நம்மளால திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டே வெளியே வர்றாங்க. வெளியே போற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கிட்டே வெளியே போறதை பார்த்தோன்ன அபு தாலிபால ஜீரணிக்க முடியல, அவர் நினைக்கிறாரு நம்ம மகன் நம்ம நிர்பந்தப்படுத்திட்டோம், நம்ம தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டோம், அவர் வந்து இந்த மார்க்கத்துறை விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருக்கும் பொழுது நாம அவர்கிட்ட போய் நம்முடைய பலகீனத்தை காட்டி அவர் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க. இஃபால் யா இஃபால் மா ஷேத்யா குனை, என்னுடைய மகனே நீ விரும்பியதை செய்து கொள், ஒலா உசல் லிமகைலா அஹதேன், நிச்சயமாக உன்னை நான் யாரிடத்திலும் ஒப்படைக்க மாட்டேன், உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், யார்ட்டையும் ஒப்படைக்க மாட்டேன், நீ நினைத்த காரியத்தை நாடிய காரியத்தை நல்ல தைரியமா செல்லு, கடைசி வரை நான் உனக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தி அனுப்புறாரு அபு தாலிப். அதுக்கப்புறம் குறைசிகள் பாக்குறாங்க, அபுதாலி வந்து அவருடைய அண்ணன் மகன்கிறதுனால அவரால் விட்டுக் கொடுக்க முடியல, அண்ணமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால விட்டுக் கொடுக்க முடியல. அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான ஒரு மகன் இல்லை அப்படிங்கறதுனால விட்டுக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நேரம் அடுத்தபடியாக அம்மாரா பின் வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வாலிபன், நல்ல பேச்சு திறமை உள்ள கவிதையத்தோடு பேசக்கூடிய ஒரு வாலிபன், மக்கத்து வாலிபன், அந்த வாலிபன் அழைச்சிட்டு வர்றாங்க குறைசிகள். அழைச்சிட்டு வந்து அபுதாலிப் சொல்றாங்க, இந்த அம்மாரா பின் வலீத் இருக்கிறானே இவன் வந்து உங்களுடைய அண்ணன் தம்பி மகனை விட எந்த விதத்திலும் சளைச்சம் இல்ல, ரொம்ப நல்ல பையன், நல்ல திறமையான பையன், இவனை வந்து உங்களுடைய மகனா வச்சுக்கங்க, இவனை வந்து உங்களுடைய மகனா வச்சுக்கோங்க, இவன் நீங்க சொல்றபடிதான் கேட்பான். அதே நேரத்தில் முகமது எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் பண்ணிக்கிறோம், நான் ஒன்னு அவரை வந்து ஜெயில அடைச்சிடறோம் அல்லது அவரை கொலை பண்ணிடுறோம், அவருடைய பிரச்சனையில இருந்து நாமும் தப்பிச்சுக்கலாம், இந்த மக்கத்து மக்களும் தப்பிச்சுக்கலாம், நீங்களும் தர்ம சங்கடத்திலையும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வந்து அம்மாரா பின் வலீத் என்ற அந்த இளைஞனை அபுதாலிபிட்ட ஒப்படைச்சு அபுதாலிபிட்ட பேரம் பேசுறாங்க. அப்ப அபுதாலி சொல்றாங்க, அட பாதிகளா, என்னுடைய கண்ணை போன்று பாதுகாத்து வளர்த்த என் மகனை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்க அவனை கொல்லணும், நீங்க யாரோ ஒரு பையனை கொண்டு எந்த ஒப்படைங்க, நான் அவனை பழுத்து பாதுகாக்கணுமா, இது நல்லா இருக்குது நியாயம் அப்படின்னு சொல்லி திட்டாரு. திட்டம் பொழுது வலீத் இப்னு முகைரா சொல்றான், இல்ல அபுதாலிபே அவசரப்படாதீங்க, உங்களுக்கு வந்து தர்ம சங்கடமா நிலை எனக்கு புரியுது, அந்த தர்ம சங்கடமா நிலையில உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு நல்ல செய்யத்தான் வந்திருக்கோம், உங்களுக்கு நீதமான முடிவை கொண்டு வந்திருக்கோம். உடனே அபுதாலிபே கோபப்பட சொல்லிடுறாரு, இதுவா நீதம், நீங்க செய்ய இதுவா நீதம், நான் என்னுடைய சொந்த பிள்ளைய, என்னுடைய அண்ணன் பிள்ளைய, என்னுடைய தம்பி பிள்ளைய நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு கொலை பண்ணணும், எவனோ பெத்த பிள்ளைய நான் வச்சு பாதுகாக்கணுமா, இதுதான் நீதமா உங்க நீதமா அப்படின்னு அபுதாலிப் என்ன பண்ணிடுறாரு, திட்டி அனுப்பிடுறாரு. ஆ குறைசிகளுடைய இந்த முடிவு எடுபடல அப்படின்னு தெரிஞ்ச உடனே குறைசிகள் பாக்குறாங்க, இனிமே வந்து நம்ம அடுத்த அஸ்திரத்தை எடுத்தாகணும், அது என்ன அப்படின்னு சொன்னா நேரடியா பாஞ்சிட வேண்டியதுதான், முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எல்லா விதமான எப்படி வந்து அப்பாவி மக்கள் நம்ம சித்திரவதை பண்ணமோ அந்த மாதிரி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சித்திரவதை பண்ணணும், இவரை சித்திரவதை பண்ணி இவரை வேதனைப்படுத்தணும்டா, இவர் கொஞ்சம் தன்னுடைய பாணி என்ன பண்ணி பணியை கொஞ்சம் குறைச்சிப்பாரு, அதனால இனி அதுதான் வழின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடிவு பண்றாங்க. முடிவு கொடுக்க முதல் தொந்தரவா என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது எந்த ஒண்ணுமே, அதாவது பல தரப்புல இருந்து ஒரு மனிதனுக்கு பிரஷர் வரும் பொழுது அந்த மனுஷன் மாறுறது இயல்பு, அப்படிதானே, பல தரப்புல இருந்து பிரஷர் வரும்பொழுது எவ்வளவு உறுதியான மனிதனா இருந்தாலும் அவன் வந்து அதுல மாறுறது ரொம்ப லேசு. ஆனா அதே மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, பல தரப்புல இருந்து பிரஷர் கொடுத்தாங்க, தன்னுடைய சிறிய தாப்பனார் மூலமா பிரஷர் கொடுத்தாங்க, தன்னுடைய சொசைட்டி மூலமா பிரஷர் கொடுத்தாங்க, அதே நேரத்தில் கடைசியா தன்னுடைய அடுத்தபடியாக தன்னுடைய குடும்ப ரீதியா பிரஷர் கொடுத்தாங்க. என்ன பிரஷர் அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறிய தாப்பனார் அபூ லஹப், பெருமானா சல்லாத்து மேல கடுமையான கோபம் உள்ளவன், அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரன் பகுதி வீட்டுக்காரன், அபுலஹப் யார் ரசூலுல்லாஹிக்கு அடுத்த வீட்டுக்காரன். இந்த அபுலஹபுக்கு அபுலஹபுடைய ரெண்டு மகன்கள், ஒன்னு உத்பா இன்னொன்னு உதைபா, ஒருத்தன் பேர் உத்பா இன்னொருத்தன் பேரு உதைபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய ரெண்டு பெண் மக்களை ருக்கையாவையும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரையும் உத்பாவுக்கும் உதைபாவுக்கும் பொண்ணு பேசி இருந்தாங்க. மூத்த மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா உத்பாவுக்கும், ரெண்டாவது மகள் ருக்கையா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுவா உதைபாவுக்கும் பொண்ணு பேசி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயசுல அவங்களுடைய நபிப்பட்டம் கிடைக்குது. ஆனால் நபிப்பட்டம் கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ் அந்த பேசின பெண் பாசி வச்ச நிறுத்தல கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. யாருக்கு? ருக்கையா வந்து உத்பாவுக்கும் உம்மு குல்சுமா வந்து உதைபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அதற்கு பிறகுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்லும் பொழுது அபுலஹப் என்ன பண்றான், கை நிற மண்ணல், அதாவது ஒண்ணு தன்னுடைய அண்ணன் மகன், ரெண்டாவது தனக்கு சம்பந்தி, நபிசுல்லா இருந்தா அபுலஹப் யாரு, புரியுதா இல்லையா, புரியுது இல்ல, சம்பந்தி. அப்ப அதெல்லாம் பார்க்காம அவர் ரெண்டு கை நிறைய மண்ணல் என்ன பண்ணா, நபிசுல்லா முகத்திரத்துக்கு எரிஞ்சு தப்பல்ல கலிஹாதா ஜமாத்தனா, இதுக்காண்டுதான் எங்களை கூப்பிட்டியா நாசமா போக திட்டி இருப்பானா. ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தப்பத் யதா அபிலஹபின், அபுலஹபுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அல்லாஹ் ஆயத்த இறக்கணும். அந்த சம்பவம் நம்ம சொன்னோம். இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன பண்ணான்டா, அபுலஹபை மட்டும் திட்டாம அவன் பொண்டாட்டியும் அல்லாஹ் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா பழிச்சான், பத்வா செஞ்சான். எப்படி? தப்பத் யதா அபிலஹபின் வத்தப் மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சேர்த்து வைத்த செல்வங்களோ, அவன் சேர்த்து வைத்த அவனுடைய அந்தஸ்தோ அவனை ஒருபோதும் காப்பாற்றாது. கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நெருப்பிலே அவன் நுழைந்தே தீர்வான். அவன் மட்டுமல்ல, ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய பொண்டாட்டியும் சேர்ந்த நரகத்தில் நுழைவா. விறகு சுமக்கக்கூடிய பொண்டாட்டியும் அவனுடைய அந்த நெருப்பிலே சேர்ந்து நுழைவாள். அவளுடைய நெருப்பில போடுறது மட்டுமல்ல, அவளுடைய கழுத்திலே ஈச்ச நார்களினால் முறுக்கேற்றப்பட்ட ஈச்ச நார்களினால் கழுத்தில மாட்டி அவளுக்கு தூக்கிலிடப்படும் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்திருக்கலாம். ஏன்னா இந்த அபுலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல் இவ பேரு, இவ வந்து ஒன்னா நம்பர் என்ன சொல்றது அரக்கி, ஒன்னாவது அரைக்கி. பெருமானா சல்லாலத்து பக்கத்து வீடா இருந்துகிட்டு என்னென்ன தொந்தரவு கொடுமோ அத்தனை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவளுடைய தொந்தரவு தாங்க முடியும். ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க, சரி என்ன பண்ண, நம்ம பொண்ணு வாழ போயிருக்குது, வாழ போன இடம் அதுக்கு மூதேவி இந்த தெரியாம அது ஏதோ பேசுது அப்படின்னு நபிசுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிச்சு பத்வா செஞ்சு என்ன பண்ணா, அவளுக்கு என்ன நிலை ஏற்படுங்கிறதையும் சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். இந்த ஆயத்தை இந்த சூரா இறங்கின உடனே இந்த அபுலஹபா மனைவி உம்மு ஜமீல் என்ன பண்ணிருந்தாங்க, மக்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உத்துமாவையும் உத்தைபாவையும் கூப்பிட்டு, உண்மையிலேயே நீங்கள் எங்களுக்கு பிறந்தவரா இருந்தா முகமதுடைய மக்களை தலாக்கு விட்டுருங்க அப்படின்றாங்க. நரிசலா ரெண்டு பெண் மக்களையும் தலாக்கு விட சொல்றாங்க. அந்த ரெண்டு கிருக்கைங்களும் தாய் தாப்ப பேச கேட்டு அதற்கு ருக்கையா ரதி அல்லாஹுத்தல் அனைவரும் உம்மு குல்சுமி என்ன பண்ணிடுறாங்க, தலாக்கு விட்டுறாங்க. தலாக்கிட்டு ரெண்டு பெண் மக்களும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துறாங்க. நபிசுல்லாஹ் தலைக்கல சோதரே பாருங்க, ஒரு தாய் அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை ஹக்க சத்தியத்தை சொல்லும் பொழுது எத்தனை சோதனை சந்திக்க வேண்டியது பாருங்க. அதனால ரசூலுல்லாஹ் தலைக்கல என்ன பண்ணாங்க, ரெண்டு மகளும் வாழா வெட்டியா வந்துட்டாங்க, வீட்டிலே தங்க வச்சுட்டாங்க. தங்க வச்ச பிறகு அடுத்த ஒரு சில ஆண்டுகளிலேயே அதற்கு ருக்கையா ரதியல்லாஹு தஆலா மூத்த மகளை உஸ்மான் ரதியல்லாஹு தஆலாவுக்கு பெருமான செலவு பண்ணாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. முஸ்லிமிக்கு என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, அந்த உத்துமா என்ன பண்றான், ரசூலுடைய முன்னாள் மருமகன் அந்த உத்துமா வந்து என்ன பண்றான், நேர நபிசுல்லாஹத்துல வந்து சூரத்து நஜீம் என்று சொல்லக்கூடிய சூரத்து நஜீமை பத்தி ரொம்ப கிண்டலா பேசுறான். ஏன் என்ன சூரத்து நஜீமை பத்தி ஏன் கிண்டலா பேசுறான்னா, சூரத்து நஜீமுடைய சம்பவம் வந்து ரொம்ப பிரபலமான சம்பவம். அதை நான் பின்னாடி சொல்றேன். காஃபியர்களுக்கு பிடிக்காத சம்பவம் சூரத்து நஜீம் இருக்குது, காபிர்களுக்கு பிடிக்காத சம்பவம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த இவருக்கு பேர் என்ன, சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாருங்க அவன், சாத்தானிக் வெர்சஸ் சைத்தானின் வசனங்கள், சாத்தானின் கவிதைகள் என்ன பண்ணா ஒரு புத்தகம் எழுதுனான். அந்த புத்தகத்துல அவன் மெயின் சோர்ஸ் என்னன்னா இந்த சூரத்து நஜீமை பத்தி எழுதுனாவில, இந்த சூரத் நஜீமை பத்தி அவன் எழுதுறான். சூரத் நஜீமை பத்தி என்ன சொல்றான்டா, இந்த சூரா நஜீம்ல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஷைத்தான் இடையிலே புகுந்து அவன் ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து விட்டுட்டான். அவன் ரெண்டு வார்த்தைகள் என்ன பண்ணிட்டான், சேர்த்து விட்டுட்டான். அந்த வார்த்தையிலும் குரானில் இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு அந்த ஷைத்தான் என்ன பண்ண, அந்த சல்மான் ருஷ்டிங்கிற ஷைத்தான் அந்த சாத்தானுக்கு வெர்சஸ் ஷைத்தானுடைய வசனங்கள் ஷைத்தானின் கவிதைகள்ங்கிற பேர்ல புத்தகம் எழுதினான். அதனால இந்த சூரத்து நஜீம் இருக்குது பாருங்க, என்னைக்குமே காஃபிர்களுக்கு பிடிக்காது. ரசூலா காலத்திலிருந்தே காஃபிர்களுக்கு பிடிக்காது. அது என்னங்கிற சம்பவத்தை சொல்றான், அது எப்படி ஷைத்தான் வந்து நுழைஞ்சான்னு சொல்றான், எதை வச்சு ரசூலா ஓதிட்டு இருக்கும்போது ஷைத்தான் தன்னுடைய வார்த்தையில் நுழைச்சாங்கிறதெல்லாம் நான் பின்னாடி இந்த சம்பவத்தில் வருது, பின்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அபுஜஹலுடைய மகன் அந்த குரான் சூரத்தை நஜீமா கொண்டு என்ன பண்றான், இப்படி கிழிச்சு காட்டி கிழிச்சு ரசூலுல்லாஹ் மூஞ்சிலத்துக்கு எரிஞ்சிட்டு காரி துப்புறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாசமா பொண்ணோட எச்சி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு புனித முகத்துல படாம அல்லாஹ் பாதுகாத்துறான். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி படலன்ற உடனே அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல விழுந்து அவனுடைய ஆடையெல்லாம் பிடிச்சு கிழிக்கிறான். ஆடலாம் பிடிச்ச என்ன பண்றான், ஒரு வெறி பிடிச்ச நாய் குதிரும் பாருங்க, அந்த மாதிரி நபிசுல்லாஹு மேல பாஞ்சு ஆடையெல்லாம் பிடிச்சு கிழிக்கிறான். அதாவது மனை தன்னுடைய மகள்களை தலாக்கு விட்டு அனுப்பிவிட்டான், அதை ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்க. குரானை கிழிச்சு எரிஞ்சா அதை சகிச்சுக்கிட்டாங்க. காரி துப்புனா அதை சகிச்சுக்கிட்டாங்க. கடைசியா நாய் மாதிரி மேல விழுந்து அப்படி பிராண்டதுனால நபிசுல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹுமா அரிசில் அலைஹி கிலாபக், யாழ்லாம் இவன் மீது உன்னுடைய நாய்களை ஏவுவாயாக. எப்படி இவன் மேல நாய் மாதிரி புந்தி என்ன பிராண்ட் நானோ, யாருதான் இவன் மீது உன்னுடைய நாய்களை ஏவுவாயாக அப்படின்றாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மனவேதனையான பத்துவாவை எப்படி அல்லாஹ் நடைமுறைப்படுத்தினா பாருங்க. சில நாட்களுக்கு பிறகு இந்த உத்பா என்ன பண்றான், சாந்தேசத்திற்கு வியாபாரத்துக்கு போறான். வியாபாரத்துக்கு போகும் பொழுது ஒரு காட்டு பகுதியில் தங்குற நிலைமை ஏற்படுது. தங்கும் பொழுது எங்க இருந்தோ என்ன அது ஒரு சிங்கம் உருவுற சத்தம் கேக்குது. அந்த சிங்கம் உருவிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் இவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்துருது. இந்த வியாபார கூட்டம் தங்கியிருக்கிற இடத்து வந்து சுத்தி சுத்தி மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிச்ச உடனே இந்த உத்துமா சொல்றான், ஆஹா முகமது மக்கால இருந்து இந்த சிங்கத்தை ஏவி விட்டாரு என் மேல. ஏன்னா அன்னைக்கு அவர் என்ன பத்துவா கொடுத்தாரு, அல்லாஹும் அரசு அழகி கிலா பக்க யாழ்லா உன்னுடைய நாய்களை இவன் மீது ஏவுவாயன் பத்துவா கொடுத்துட்டாரு, அந்த மிருகம் தான் என்ன இப்படி பிராண்ட வந்திருக்குது அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப வியாபாரத்துல மத்தலா சிங்கத்தை விரட்டிட்டு என்ன பண்றாங்க, என்னப்பா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற, இந்த மாதிரி விரட்டணும் ஓடி போயிடுச்சு அப்படி இல்ல இல்ல அந்த சிங்கம் என்ன கொன்னே தீரும் எப்படியாவது என்ன கொன்னுடும் அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறான். அப்ப அந்த கூட வந்தாலும் என்ன பண்றாங்க, சரி நீ பயந்தா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனை நடுவுல படுக்க வச்சு இரவுல சுத்தி அவனை சுத்தி படுத்துக்கிறாங்க பாதுகாப்புக்கு. ஆனால் அந்த நள்ளிரவிலே அந்த சிங்கம் மறுபடியும் வந்து நடுவுல இருக்கிற இவனுடைய தலையை மட்டும் கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு, கடிச்சு கொதறிட்டு போயிடுச்சு. இப்படி அபுலஹாபுடைய மகன் அந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டு நாசமாக்கப்பட்டான். இது அபுலஹாபுக்கு என்ன ஆயிடுது, இன்னும் கடுமையான கோபத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்திடுது. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குடும்ப ரீதியாக தலாக்கோட வச்சு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹும் ஹரம்ல மஸ்ஜித் ஹரம்ல உட்காந்துருக்காங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது தன்னுடைய மகனை இப்படி நாய் கடிச்சு சிங்கம் வந்து கடிச்சு கொண்டுடுச்சு அப்படின்ற உடனே அந்த கோபத்தில் என்ன பண்றா, உம்மு ஜமீல் என்ன பண்றா, ஒரு நல்ல அம்மி குழவி எடுத்துட்டு வர்றா. குழவி இருந்தா அம்மி குழவி, அம்மி குழவி தெரியுதா தெரியலையா, எல்லாம் அம்மி அம்மி குழவி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மி குழவி தெரியுது இல்ல, இப்ப கிரைண்டர் வந்ததுனால அம்மி மறந்து போச்சு நினைக்கிறேன், மிக்சி கிரைண்டர் எல்லாம் வந்ததுனால அந்த அம்மி குழவியை தூக்கிட்டு வர்றா. தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உட்கார்ந்து இருக்காங்க. இவன் வந்து நேரம் என்ன பண்றா, அபூபக்கர் இதுல கேக்குறான், உன் ஃப்ரெண்ட் அபூபக்கர் முகமது எங்க, ரசூல் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட் முகமது எங்க அப்படிங்கிறா. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, எதுக்கு அப்படின்னு ஒண்ணு, அவன் வந்து முகமது வாயில விட்டப்பெல்லாம் திட்டுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கமா திட்டிட்டு என்ன பத்தி கவிதையாவே அவன் திட்டுறான். நாம ஏன்னா அல்லாஹ் கவிதை தானே எழுதுறான், தப்பத்யதா அபிலஹப் மாக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் சேஸ்லா நாரன் தாத்தலஹப் உம்ராது ஹம்மாலத்தல் ஹதப் ஹீஜிதியா ஹபுலும் மின் மஸத். இவரு கவிதை துறையில வருது, என்ன அந்த என்ன கவிதையாவே திட்டாருமே, அந்த பல்ல அந்த குழந்தையால உடைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு தூக்கிட்டு வர்றா. நபிசா உட்கார்ந்து இருந்தா அவபக்கம் ஆச்சரியம், என்னமா முகமது எங்க இருக்காரு தெரியலையா, அந்த அளவு தெரிஞ்சிட்டு இருக்க எங்க இருக்காரு தெரியல, இந்த குழந்தைய வச்சு அவர் மூஞ்சி உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு தெரிவித்து வர்றா. அவன் போன உடனே நபிசா கேக்குற, யார சொல்லலாம், இது என்ன அல்லாட குதிரத்தா இருக்குது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கே என்ன வந்து முகமது எங்க முகமது கேக்குறானே. நபிசா சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கண்ணை விட்டு என்ன மறைச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி, இப்படி எல்லா விதத்திலும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பழிவாங்கணும், தீர்த்து கட்டணும், அவங்க நோவில கொடுக்கணும் சொல்லி பல விதத்திலையும் தொந்தரவு செய்யறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த நேரத்துல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான கஷ்டங்கள் எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்த வீடு அபுலஹாபுடைய வீடு. இந்த உம்மு ஜமீல் என்ன பண்ணுவாளாம், அவங்க வீட்டுல ஆட்டை அறுத்த உடனே அந்த ஆட்டுடைய குடலத்துக்கு அப்படியே ரசூலுல்லாஹி கிட்டத்துக்கு எறிவாளாம் நபிசல்லாம் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி ஆண் மனிதர்கள் கழியக்கூடிய மனத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்தை கொண்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு எறிவாளாம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்களா, அபுலா வீட்டுக்கு தா வீட்டுக்கு மத்தியில நபிசல்லாஹ் அதை சோத்தை எழுதிட்டாங்க. அப்படி இருந்தாலும் வீட்டுல வந்து சோறு பொங்கிட்டு இருக்கும் பொழுது அல்ல சால்னா கோச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாலும் வந்து மலத்தை கொண்டு வந்து அந்த சால்னா ஊத்தி விட்டு போயிடுவாங்க, கூட்டிட்டு போயிடுவாங்க. யாரே இந்த உம்மு ஜமீல் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஒரு முறை வீட்டுக்குள்ள வர்றாங்க, வீட்டு வாசல்லையே ஒரு அழுகிய ஒட்டகத்தின் குடல் கிடக்குது. நபிசல்லாஹ் குச்சியால் அதை தூக்கி கேட்கிறாங்க, அப்து முனாஃபுடைய மக்களே, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய நல்லது இதுதானா, இதுதான் உங்க அண்டை வீட்டாரும் அதுக்குடைய முறையா அப்படின்னு ரசூலா கேட்டு என்ன பண்ணாங்க, அந்த குடலை கொண்டு போய் குப்பையில கொண்டு போடுறாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு தொந்தரவு எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு தொல்லைகளும் குரைஷிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சகோதரர்களே, அதற்கு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சம்பவம் அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் காபத்துல்லாவிலே அபுஜஹல், உத்பா, ஷைபா, உமையத் இப்னு கலப், வலீத் இப்னு முகைரா, உக்மா பின் அபி முஹைத், இவங்கெல்லாம் குரைஷிகள் முக்கியமான தலைவர்கள். இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஹரம்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் ஹரமுக்கு வர்றாங்க. நேரம் அங்க ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹத்தீம் இருக்குது இல்லையா, ஹத்தீம் உள்ள போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு ரகா தொழுலான்னு சொல்லி தொழுவ போறாங்க. தொழுவ போகும் பொழுது இந்த ஏழு குறைஷிகள், இந்த அபுஜஹல், உத்துபா, ஷைபா, உக்பத் இப்னு அபி முஹைத், உமைத் இப்னு கலீப், கலஃபே, வலீத் இப்னு முகைரா போன்ற இந்த எல்லா குறைஷிகளும் சேர்ந்து நம்ம இன்னைக்கு ஏதாவது முகமது தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால இருக்கும் பொழுது என்ன பண்ணிடலாம், இந்த உக்பா பின் அபி முஹைத் அபுஜஹல் சொல்றான், போய் இந்த வீட்டுல ஒட்டகம் எடுத்துருக்காங்க இன்னைக்கு, அந்த குடல் அப்படி சாணத்தோட தூக்கிட்டு வா அப்படின்ற உடனே உக்பா பின் அபி முஹைத் அந்த ஒட்டக குடல சாணத்தோட தூக்கிட்டு வரலாம். நபிசல்லா சஜ்தாக்கு போனாங்களா இல்லையா, அப்படியே அவங்க தோளுக்கு மேல கூட வச்சுட்டாங்க. அதை தோலுக்கு மேல வச்ச உடனே சோதனை நம்ம ஆட்டு குடலை பாத்துருக்கிறோம், ஒட்ட குடல யாராவது பாத்துருக்கீங்களா, ஒட்ட குடல பாத்துருக்கீங்களா, அவ்வளவு பெருசா இருக்கும் சாணத்தோட. அது ஒட்டகத்தை நமக்கு தெரியும், தண்ணீர் சாணம் எல்லாத்தையும் வயிற்றுல சேர்த்து வைக்கும். அது ஒட்டகம் வந்து தண்ணீர் தன்னுடைய ஆதாரம் போல வயிற்றுல சேர்த்து வைக்கும், அவ்வளவு பெரிய ஒட்டக குடலு. அதை கொண்டு நபிசல்லா கழுத்துல கூட வச்சுட்டு போயிட்டான். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்து தூக்க முடியல, சரிதான கழுத்தை தூக்குறாங்க தூக்குறாங்க தூக்க முடியல, இது எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்க. சோதனை நல்லா கவனிங்க, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகள் அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போனா ரெண்டக்கா தொழுதா அங்க அடிப்பாங்கன்னு தெரியும், வேதனை செய்வாங்கன்னு தெரியும், சித்திரவதை பண்ணுவாங்கன்னு தெரியும், கிண்டல் பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்கன்னு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த காபத்துல்லா எப்படி நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், சிலைகளை வைத்து அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கு காபத்துல்லா. எல்லா விதமான சிலைகள், எல்லா விதமான சிறுக்கு, எல்லா விதமான அனாச்சாரம், எல்லா விதமான கேவலங்கள் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட காபத்துல்லாவிலே காபிர்களுடைய கையில் இருந்த அந்த காபத்துல்லாவில் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பள்ளி கட்டி போய் தொழுவுலங்க. ரசூலுல்லாஹ் நான் தௌஹீத் பள்ளி கட்டிட்டு போறேன், இந்த பள்ளி சிறுக்குடைய பள்ளி, இங்க குஃபர் வந்துருச்சு, இங்க வந்து காபிர்கள் வந்து சிலைகள் வச்சு காபத்துல நாசமாக்கிட்டாங்க, தொழுவ போனா என் உயிருக்கு பாதுகாப்பு இல்ல, என்ன வந்து சித்திரவதை பண்றாங்க, அதனால சவுதி உள்ள மக்களே எல்லாரும் எங்களுக்கு பணத்தை கொடுங்க, நாங்க தௌஹீத் பள்ளி தனியா கட்டிக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டலங்க. நபிசுல்லாஹ் அவ்வளவு சித்திரவதை பள்ளி எங்க தொழுதுட்டாங்க, எங்கதான் தொழுதாங்க, காபத்துள்ளாலதான் தொழுதாங்க. இதுல நமக்கு ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரி இல்லையா, குரான் ஹதீஸ் குரான் வாய்க்கிலேயே பேசுற நமக்கு இதுல ரசூலுல்லாஹ் அழகிய முன்மாதிரி இல்லையா. தௌஹீத் பள்ளி, தௌஹீத் பள்ளி கட்டி முஹல்லாக்கு நாலு பள்ளி கட்டி சமுதாயத்துல பிளவுபடுத்தி சண்டை ஏற்படுத்தி கடைசியில எந்த அளவுக்கு அந்த சுன்னத் ஜமாத் பள்ளியில தராவி நடக்குதா, நம்ம பள்ளியில தௌஹீத் பள்ளியில தராவி மைக் பெருசா வச்சு சத்தம் போடணும், அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும், தகராறு பண்ண வர்றாங்களா, துப்பாக்கி எடுத்து சுட்டுக் கொள்ளணும், நடந்துச்சா இல்லையா போன ரமலான்ல. இதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அழகிய முன்மாதிரி, இதுவா உஸ்வத்துல் ஹசனா. அவ்வளவு சித்திரவதையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத் பள்ளி கட்டலையே, தனி பள்ளி கட்டலையே, அதே காபத்துல அதே பள்ளியில அவ்வளவு அடியும் வாங்கிட்டு, அவ்வளவு சித்திரவதை வாங்கிட்டு, அவ்வளவு ஏச்சையும் பேச்சையும் கேவலத்தையும் கிண்டலையும் நையாண்டியையும் அசிங்கத்தையும் சகிச்சுக்கிட்டு அதே நஜீஸ்களாக்கப்பட்ட சிறுக்குகள் நிறைந்த அந்த பள்ளியில தான் சொல்ல தொழுதுட்டு இருந்தாங்க. இதோட அழகிய மாதிரி என்ன வேணும். ஆனா இன்னைக்கு பாக்குறோம் சகோதரர்களே, இளைஞர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தௌஹீத் பள்ளி கட்டுறவங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. இஸ்லாத்துல தௌஹீத் பள்ளி ஒரு பள்ளியே கிடையாது. தௌஹீத் பள்ளி என்ன பள்ளி, தௌஹீத் பள்ளி இது யார் உருவாக்குன வார்த்தை, தௌஹீத் பள்ளிங்கிற வார்த்தை சில பேர் அந்த பள்ளி தௌஹீத் பள்ளி, இப்ப மத்த பள்ளியா சாய்பாபா பள்ளியா, மத்த பள்ளியா சில சங்கராச்சாரி பள்ளியா, இப்ப நாம உள்ளார தொழுது சாய்பாபா தான் தொழுதுமா, சங்கராச்சாரி தான் தொழுதுமா, நம்ம அல்லாஹ் தௌஹீத வழங்குறியா, அல்லாஹ் தௌஹீத ஏத்துக்கலையா நாம. ஆகவே இந்த தௌஹீத் பள்ளி என்ற வார்த்தையே சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக நாசப்படுத்துவதற்காக சுயநலவாதிகளால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த தௌஹீத் பள்ளிக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, தௌஹீத் பள்ளிங்கிற வார்த்தையை அகராஜில இருந்து எடுத்துருங்க. அல்லாவுடைய பள்ளி சொல்லிட்டு பள்ளிவாசல் கட்டுங்க, எத்தனை பள்ளியும் கட்டுங்க, தப்பு கிடையாது. ஒரு பள்ளி இடம் பத்திலையா இன்னொரு பள்ளி கட்டுங்க, அந்த பள்ளி இடம் பத்திலையா இன்னொரு பள்ளி கட்டுங்க, ஒரு ஊர்ல நாலு பள்ளி அஞ்சு பள்ளிவாசல் இருக்கு தப்பு இல்லை. ஆனால் சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக, நாசப்படுத்துவதற்காக, சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்காக தௌஹீத் பள்ளிங்கிற பேர்ல பள்ளிவாசல் கட்டுறது, இதை விட அல்லாவுடைய மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எதுவும் கிடையாது. இதை விட அல்லாஹ் புத்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டங்களையும் அவ்வளவு, இப்படி எந்த பள்ளியிலையாவது நீங்க சுன்னத் ஜமாத் பள்ளி இந்த தௌஹீத்காரங்க வரக்கூடாது, வந்தா நீ சஜ்தால இருக்கும்போது ஒட்டக குடல் தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு எந்த பள்ளியத்துக்கு வைக்கிறாங்களா, எந்த பள்ளியா தௌஹீத்காரங்க தொழு வந்தா இந்த தொழு வராதுன்னு சொல்றாங்களா, பொருள் விரல ஆட்டாதாங்கிறாங்களா, அல்லது நீங்க வந்து இந்த தொழுவத்துக்கு அனுமதி இல்லை எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் போடு போடுறாங்களா, இல்லையே. என் பள்ளிகள்ல ஏதாவது தவறுகள் நடக்கலாம், விதாத்துகள் நடக்கலாம், அந்த இமாம்கிட்ட விதாத்து இருக்கலாம், அல்ல நிர்வாகிகிட்ட விதாத்து இருக்கலாம், சோதனை உள்ளேயே இருந்து போராடி சண்டை போட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டு அதை தீர்க்க பாக்கிறோம் தவிர, சரிச்சையை பாக்கிறோம் தவிர, தனிப்பள்ளி கட்டிட்டு போறதுக்கு என்ன முகாந்திரம் இது, இது யார் கற்றுக் கொடுத்த சுண்ணத்து, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி இப்படி இல்லையே. கவனிங்க, அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலிருந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு தோல்ல கொண்டு என்ன பண்ணிட்டு போயிடறான் அபுஜஹல், அந்த ஒட்டக குடலை வச்சுட்டு போயிடறான். நபிசல்லா தலையை தூக்கி தூக்கி பார்க்க முடியல. இதை பார்த்துட்டு இருக்காங்க இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா. இப்னு மசூத் யாருன்னு சொன்னா பாவம் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், அப்துல்லா இப்னு மசூத் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான், உறுதியான ஈமானையும் தெளிவான மார்க்க ஞானத்தையும் கொடுத்திருந்தான். அந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ஓடி போய் பதறாங்க, ரசூலுல்லாஹி கிட்ட ஆபத்து நடக்குது, ஆனா போய் தட்டி கேட்க முடியல. இவங்க போய் அந்த ஒட்டா கூட எடுத்து விட்டாங்கன்னா இவங்களை அடிப்பானுங்க போட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய் ரசூலுல்லாஹி மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இப்னு மசூத் சொன்னாங்க, பாத்திமா உங்க அத்தா அந்த மாதிரி தொழுதுட்டு இருக்காங்க, தோல்ல கொண்டு ஒட்டா கூட வச்சுட்டாங்க, அவங்க தலையை தூக்க முடியாம அப்படியே தடுமாறிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒட்டகத்தை இழுத்து இந்த பாவிகளை சிரிக்கிறாங்க, கைத்தறி சிரிக்கிறாங்க, நாசமா போனீங்களா, நல்லா இருப்பீங்களா, உங்களோடு வளர்ந்து உங்களோடு பிறந்து உங்களோடு ஆளாகி உங்களால் போற்றப்பட்ட எங்களுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு திட்டுறாங்க. ஆனால் பாத்திமா ரலியல்லாஹு திட்டுக்கு அவங்களால ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. சொன்ன உடனே கம்முனு எரிஞ்சு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் பாத்திமா ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு பிறகு சஜிதாலை தலை தூக்கி தொழுது முடிச்சு திரும்புறாங்க. திரும்பும் பொழுது அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க, எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க, கடைசியில் நம்ம தொழுகைக்கு இடையூறு பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன பண்றாங்க, பத்வா செய்யறாங்க, அல்லாஹும்மா அலைக்க அபாஜல், அல்லாஹும்மா அலைக்க உத்மா, அல்லாஹும்மா அலைக்க ஷைபா, அல்லாஹும்மா அலைக்க ரபியா, அல்லாஹும்மா அலைக்க வலீத் இப்னு முகைரா, அல்லாஹும்மா அலைக்க உக்பத் இப்னு அபி முஹைத் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுடைய பேரை சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்யறாங்க, யா அல்லாஹ் இவனை பிடி, இவனை பிடி, ஆளானார்களோ அத்தனை பேரும் அடுத்த ஆண்டு அடுத்த சில ஆண்டுகளிலேயே பத்ர் போரிலே கேவலமாக கொல்லப்பட்டு அந்த நாற்றம் எடுத்த கிணற்றில் வீசப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் யார் யாரெல்லாம் பத்வா பண்ணாங்களோ அத்தனை பேர் பத்ர் போர்ல கொல்லப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கிணத்துல தூக்கி வீசப்பட்டார்கள். அதுக்கு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹி பத்வா பண்ணிட்டு தொழுதுட்டு வெளியே வர்றாங்க பள்ளியை விட்டு. வெளியே வரும்பொழுது அபுல் பக்தரி என்ற ஒரு மனிதர், இவர் யாருன்னா இவர் காஃபிர் தான், ஆனா கொஞ்சம் நல்ல மனுஷன், நியாயமான மனுஷன். அவர் கேள்விப்பட்டு ஓடி வர்றாரு, தலையை தூக்க முடியாம ஓடி வராரு. அதுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு ரசூலுல்லாஹி என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தா இந்த அபுல் பக்தரி கேக்குறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்ப நபிசுல்லாஹி சொல்றாங்க, இல்ல நான் ஒன்னும் இல்லை, ஆள விடுங்க அப்படின்னு கிளம்புறாங்க கோவத்துல. அப்ப அபுல் பக்தரி, இல்ல நான் உங்களுக்கு சாதமா தான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்ற உடனே நபிசுல்லாஹி சொல்றாங்க, இதை கேட்கறது உங்களுக்கு தைரியம் இருக்குதா, இந்த மாதிரி அநியாயம் தட்டிக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்குதா, என்ன சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்ற உடனே, இந்த மாதிரி நான் ஏன் ரப்ப வணங்குறதுக்கான தொழுதுகிட்டு இருந்தேன், ஏன் தோடு வேற இந்த மாதிரி கொண்டு வந்து ஒட்டா படம் வச்சுட்டாங்க. உடனே அபுஜஹல் தான் செஞ்சான். உடனே அபுல் பக்தர் என்ன பண்ண, நேரம் போனாரு அபுஜஹல் அங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். போய் கேட்டாரு, அபுஜஹலே நீ தான் முகமதுடைய தோல்ல ஒட்டாவ குடல வச்சியான்ற உடனே அவன், ஆமா அதுக்கு என்ன அப்படின்னா, தன் இடுப்புல கட்ட வார அடுத்தாரு அவுத்து அடிச்சாரு அடி அபுஜஹல போட்டு பலார் பலார்னு. அபுஜஹல் அப்போ எப்படி தெரியுமா அலர்னா, எப்படி தெரியுமா அலர்னா, பத்தியா முகமது சூனியமணி நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திறாரு, முகமது சூனியமணி நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திறாரு. இப்படியே அபுஜஹல் என்ன பண்ணா கத்தி நடந்தான். இந்த சூழ்நிலையில அடுத்த சில நாட்களில் நம்சலாஜன் பண்றாங்க, தொழுவ போறாங்க. அப்போ தவாப் செய்யறாங்க, தொழுவத்துக்கு முன்னாடி நேரத்தை ஹஜ்ஜில் தொழுத்து புத்தம் கொடுத்துட்டு தவாப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபுஜஹல் அந்த கூட்டம் உட்கார்ந்துகிட்டு மறுபடியும் ரசூலா கிண்டல் பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க. முதல் சுற்றுல பரிகாசம் பண்றாங்க, ரசூலா அமைதியா இருந்தாங்க. ரெண்டாவது சுற்றுல பரிகாசம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு சுற்றுலையும் பரிகாசம் பண்றதை பார்த்த உடனே நபிசுல்லா வந்து என்ன பண்றாங்க, அந்த அபுஜஹல கண்டிக்கிறாங்க, அபுஜஹலே உனக்கு இதே புலப்பா போச்சு, இன்னமா ஆத்திக பித்துபே நான் உங்களை அறுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஏக்கல, கடைசியில் அல்லாஹ் பாருங்க உங்களை அறுப்பதற்காக தான் அறுத்திருக்கிறான் அப்படின்னு கழுத்துல கை வச்சு காட்டுறான் கோவத்துல. சொன்னு அபுஜஹல் பண்றான், என்ன ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நான் யார் தெரியுமா, இந்த மக்களையே நான் சொன்னாதான் கேட்கறதுக்கு ஆள் இருக்குது, நீ சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்குதா, நான் எவ்வளவு பெரிய சபைகளை உடையும் தெரியுமா அப்படின்னு என்ன பண்றான், ரொம்ப ஆவேசமா கத்துறான். கத்துறவன சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் கொடுத்தான் அபுஜஹலுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆயத்திற்குனா ஃபல் யதுஉ நாதியா ஸனதுஉ ஸபானியா, நபியே அவன் தன் ஆதரவாளர்களை அழைப்பேன் என்று சொல்கின்றான், அவன் தன் ஆதரவாளர்களை அழைக்கட்டும், நான் நரகத்தின் பாதுகாவலர் நான் அழைப்பேன். அல்லாஹ் சொன்ன ஆதரவு அழைக்கட்டும், ஆனா அவனுக்காக நான் நரகத்தின் நாதியா சனதுஉ ஸபானியா, நாம் ஸபானியா என்று சொல்லக்கூடிய நரக பாதுகாவலர்களை அழைப்போம் அப்படின்னு என்ன பண்ணா ஆயத்திருக்கலாம். இப்படி இந்த சம்பவங்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான கஷ்டங்களும் தொல்லைகளும் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அபுஜஹல் சொல்றான், அடுத்து மட்டும் நான் பார்த்துட்டோம் காபத்துல வந்து முகமது சஜ்தா செய்யட்டோம், அப்படியே பிடரில காலை வச்சு அப்படியே தேய்ச்சிடறாந்தால அப்படின்னு வெறியோட பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் யதார்த்தமா நபிசல்லா காபத்துல வர்றாங்க. வந்தவன அவங்க என்ன பண்றாங்க, நேர இக்ரா சூரா ஓதுனாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் அப்படிங்கிற சூரா ஓதிட்டு கடைசியில் சஜ்தாவுடைய ஆயத்து வரும் இல்லையா, அந்த சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதுற உடனே நபிசல்லா சஜ்தா செஞ்சாங்க. சஜ்தா செஞ்ச உடனே கூட இருந்தாங்க அபுஜஹல் பார்ப்பது சஜ்தா செய்யறாரு சொன்னி போய் செய்ய அப்படிங்கிற சகோதரர்களே, நான்கு ஆண்டுகள் ஓடி போச்சு, பெருமானார் சல்லாலத்துக்கு நுபுவத்து கிடைச்சி நாலு ஆண்டுகள் ஓடி போச்சு. இந்த நேரத்தில் நாலாவது வருஷம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இவங்க நமக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்கட்டும், இதை சகிச்சுட்டு இருப்போம். ஒரு பக்கம் நாம் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய சஹாபாக்களை தர்பியத் பண்ணணும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி தரணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்ல மக்களை அவங்களை உருவாக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, எங்க வச்சு தர்பியத் செய்யறது பார்த்தா கடத்துல அரக்கம் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி ஒரு பலவீனமான சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்றான், யார சொல்லலாம் என்னுடைய ஆலோசனை பண்ணிக்கலாம் உடனே அரக்கம் ரலியல்லாஹு வீடு பாருங்க, சஃபா மலைக்கு பின்னாடி, இப்ப சஃபா மலை இருந்து பாருங்க, இந்த சஃபா மலைக்கு பின்னாடிதான் அரக்கம் ரலியல்லாஹு வீடு. அந்த வீட்டு ரசூலுல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஆளுங்க வர்றது போறது தெரியாது, மலை தடுத்துரும், மலைக்கு பின்னாடி இருக்கிறதுனால ஆளுக்கு அந்த வீட்டுக்கு வர்றது போல தெரியாது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அரக்கம் ரலியல்லாஹு வீட்டை தேர்ந்தெடுத்து தாருல் அரக்கம் அரக்கம் ரலியல்லாஹு வீட்டில் வச்சு சஹாபாக்களுக்கு தர்பியத் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லி அவங்க தர்பியத் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில தான் சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹி முறையிடறாங்க, யார சொல்லலாம் இந்த குறைஷிகள் செய்யக்கூடிய தொந்தரவு தாங்க முடியல, இப்படி எங்களை போட்டு சித்திரவதை பண்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க மறைக்கவும் முடியல, இபாதத்தை செய்ய முடியல, இப்படி எங்களை சொல்லனா துயரம் கொடுக்கறாங்க அப்படின்னு விசலாலோசனை பண்றாங்க. சரி, எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்குது, யார் யாரெல்லாம் ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களால பின்பற்ற முடியாதுன்னு பயப்படுறீங்களோ, இவங்களுக்கு எல்லாம் நாம வெளியூருக்கு போறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, ஏன் மக்காலே கடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, வேற ஊருக்கு புறப்பட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி முதல் ஹிஜ்ரத் பயணத்தை அல்லாஹ் ஆரம்பிச்சு வைக்கிறான். முதல் ஹிஜ்ரத் பயணம் எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா சஹாபாக்கள் மொத்தம் 18 ஆண்களும் 3 பெண்களும், 12 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து ஹபஷாவுக்கு புறப்படுறாங்க. ஹபஷாவுக்கு புறப்பட்டது தெரியும், ரொம்ப ரகசியமா வச்சுதான் புறப்படுறாங்க. ஹபஷா என்பது அபிசீனியா, இப்ப உள்ள எத்தியோப்பியா, இப்ப உள்ள அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தியோப்பியா சோமாலியா எல்லாம் சேர்ந்தது அந்த காலத்து அபிசீனியா. அந்த அபிசீனியாவுக்கு என்ன பண்றாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிசீனியாவுக்கு போறாங்க. ஏன்னு சொன்னா, அந்த அபிசீனியாவில அபுதாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நஜாஷி மன்னன், அந்த மன்னன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், கிறிஸ்தவர்கள் அவங்களா இருக்காங்க, ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி கேள்விப்பட்டு அந்த நாட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க புலம் பெயர்ந்து இடம் பெயர்ந்து அபிசீனியாவுக்கு போயிறாங்க. வெறும் 12 ஆண்களும் 3 பெண்கள் மட்டும் அபிசீனியாக போன உடனே அங்கேயும் போகக்கூடாது அப்படி காப்பீர்கள் தடுக்கிறாங்க. ஆனா அல்லாட கிருபையினால மறைமுகமா இருந்து தப்பிச்சு அபிசீனியாக போயிடுறாங்க. போனவன அபிசீனியில இருந்து தங்கிடுறாங்க. அபிசீனியால தங்கி ஒரு வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க உண்டு அவங்க இபாதத்துண்டு அவங்க மார்க்க உண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் ஹிஜ்ரி 5 ஆண்டினுடைய ரமலான் மாதத்தில் காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. காபத்துல்லாவுக்கு வந்த உடனே 2 ரக்கா தக்பீர் தொழுகிறதுக்காண்டி தக்பீர் கட்டிட்டு சூரத் நஜீம் ஓதுறாங்க. இப்ப அந்த நஜீம் சொன்ன பாருங்க, நஜீமுடைய பிரச்சனை இப்பதான். சூரத் நஜீம் ஓதுறாங்க. சூரத் நஜீம்ங்கிறது குர்ஆன்ல, குர்ஆன் எடுங்க, 36 அத்தியாயம் நினைக்கிறேன், குர்ஆன்ல 36 அத்தியாயம் சூரத் நஜீம். அந்த சூரத் நஜீம் நபிசல்லாதான் ஓதுறாங்க. அந்த சூரத் நஜீமுடைய அழகை எப்படி இருக்குன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த குர்ஆன் அந்த சூராவுடைய நடை. அவ்வளவு அழகா இருக்கும். ஒன் நஜிமீதாகவா மா வல்ல சாஹிபுக்கும் ஒமாகவா உமா எந்திக அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா அல்லமஹு ஷதீதுல் குவா ஸூ மிர்ரத்தின் ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபுகில் ஆலா தும்ம தனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அதனா ஃஅவ்ஹா இலா அப்துஹி மா அவ் இப்படியே வரந்த அந்த குர்ஆன் ஆயத் அந்த சூரா புழுக்க இப்படியே நம்ம கேட்கறது ரொம்ப ராகமா அப்படியே கவிதை ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன அப்படி ஒண்ணு விசேஷமா தெரியலையே அப்படி நமக்கு தெரியாது. அரபிகள் பார்த்தானா அப்படியே மயங்குவாங்க அந்த சூராவுக்கு. ஏன்னா அர்த்தம் விளங்கினவங்க, அவங்க அல்லாவுடைய நடைய விளங்கினவங்க. அதனால இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா என்ன பண்றாங்க ஓதுறாங்க. இதை கேட்ட உடனே அரபிகள் அப்படியே மதிமயங்கி, குறைசிகள் காபத்தினால சூழ்ந்து இருக்கக்கூடிய குறைசிகள் அப்படியே மதிமயங்கி ரசூலா தடுக்கவும் முடியல, ஓதாவது சொல்ல முடியல, அப்படியே மயங்கி போய் உட்காந்துறாங்க. அதுவும் சாதாரணமா ஓதுனாலே நல்ல காரிகள் ஓதுனாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி சூரா கண்மணி நாயகம் ஓதுனா எப்படி இருக்குங்க, அவங்க வாயால ஓதுன அந்த சூரா எவ்வளவு அழகா இருக்கும். இது ஓதுன உடனே குறைசிகளால இந்த இன்பத்தை அவங்களால மறக்க முடியல, தடுக்க முடியல, அப்படியே மதிமயங்கி நின்றுறாங்க. எந்த அளவுக்குன்னா ஓத 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 அங்க அங்க நிக்கிற குறைசிகள் பூரா அப்படியே சேர்ந்துறாங்க, எல்லாரும் சேர்ந்துறாங்க. சேர்ந்து ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா ஓதிட்டு வர்றாங்க. ஓதி வந்து கடைசியா அந்த சூரால என்ன பண்ணு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சஜ்தால விழுவாங்க. நான் கடைசி ஆயத்து சஜ்தாவுடைய ஆயத்து, இந்த சூராவுடைய கடைசி ஆயத்து, அந்த ஆயத்தை ஓதி காட்டினா நம்ம எல்லாருக்கும் சஜ்தா செய்ய வேண்டியிருக்கும். அதனால அந்த ஆயத்து கடைசி ஆயத்துங்கிறதுனால அது சஜ்தாவுடைய ஆயத்து. அந்த சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா, இருந்த அத்தனை காஃபிர்களும் தங்களை அறியாம அப்படியே பொத்துன்னு சஜ்தால விழுந்துட்டாங்க. எல்லாரும் அவங்களை அறியாம அப்படியே அப்படியே அந்த குர்ஆனுடைய ஆயத்துல அப்படியே லயிச்சிட்டாங்க. அது ஓதுறது யாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கறது அர்த்தம் விளங்கின அரபிகள் அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்களால அறியாம அப்படியே பொத்துன்னு என்ன பண்ண சஜ்தால விழுந்துட்டாங்க. இது இந்த சூரா நடந்த ஓதும்போது நடக்குது. இந்த சூரா தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, காஃபிர்களும் சஜ்தா செய்றாங்க, முஷ்ரிக்களும் எல்லாரும் சஜ்தா செஞ்சாங்க. செஞ்சு முடிச்ச உடனே அப்பதான் அவங்களுக்கு, ஆஹா நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருது பண்ணி எழுச்சுறாங்க. ஆனா இந்த சம்பவம், இந்த சஜ்தா செஞ்சாங்கிற சம்பவம் அபிசீனியாவுக்கு சஹாபாக்களுக்கு போகுது. எப்படி போகுதுன்னா, குறைசிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, குறைசிகள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, மக்களை இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அது ஒரு வதந்தியா போன உடனே சில பேர் புறப்பட்டு வந்துடுறாங்க. அபிசினியாவிலிருந்து புறப்பட்டு வந்துடுறாங்க. புறப்பட்டு வந்த பிறகு இங்க வந்து பார்த்தா நிலைமை தலைகீழா இருக்குது. அப்ப மத்த குறைசிகள்லாம் இந்த சூரத்து நஜீமுடைய சம்பவம் இருக்குது பாருங்க, குறைசிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துறது. என்னடா இது, எதுக்கு உங்களும் அறிவில்ல, போய் அவர் தான் ஓதனானு நீங்க பாட்டு கேட்டுருக்கீங்க, சஜிதான் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு மத்த குறைசிகள் அந்த சம்பவத்தில் யார் கலந்துக்கலையோ அந்த குறைசிகள் இந்த சஜ்ஜா செஞ்ச குறைசிகளை பூரா எல்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்காண்டி இந்த குறைசிகள் என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல அவர் ஓதும் பொழுது இடையில ஒரு வசனத்தை ஓதினாரு, அவர் ஓதும் போது இடையில ஒரு வசனத்தை ஓதினாரு. என்ன ஓதினாருன்னா, தில்கல் கரானிக்கல் உலா வ இன் ஷஃபாஅதஹுன் லதுர்தஜா. தில்கல் கரானிக்கல் உலா, அது அந்த ஒன்னஜ்மிதா ஹவா மாதிரியே, உயர்ந்த தெய்வங்கள் இருக்கின்றனவே, இந்த உயர்ந்த தெய்வங்கள் இருக்கின்றனவே, அவைகள் மறுமையிலே உங்களுக்காக சிபாரிஸ் செய்யும் அப்படின்னு நம்முடைய சிலைகளை பற்றி அதுல ஒரு வசனம் வந்துச்சு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், சஜிதா செஞ்சோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, மக்கத்து குறைசிகள்லாம், இவன் சஜிதா செஞ்ச இவன் தெரியாம சஜிதால விழுந்தான், இதை சப்பக்கட்டு கட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு வசனத்தை ஓதினாரு, அதனாலதான் நாங்க சஜிதால விழுந்தோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவன் ஒரு பொய்ய சொன்னாங்க. ஆனா சகோதரர்களே, இந்த வாசகம் தான் பிற்காலத்துல இன்னைக்கு வரலும் ஒரு சில தஃப்சீர்கள்ல, குர்ஆன் தஃப்சீர்கள்லயே அவங்க விவரம் தெரியாம எழுதிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கும் பொழுது சைத்தான் இடையில புதுசு வார்த்தையை விட்டுட்டான், ஆனா ரசூலா சுதாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. இது வந்து குறைசிகள் காஃபிர்கள் தாங்கள் செய்துவிட்டு அவர்களை பொறுத்த தப்பு, சஜ்ஜாசியை தப்பு தானே அவங்களை பொறுத்த வரைக்கும், தாங்கள் செய்துவிட்ட தவறை சப்ப கட்டுறதுக்காண்டி அவங்க இப்படி வார்த்தையை விட்டாங்க. சில்கல் கரானிக்கல் உலா, உங்களுடைய உயர்ந்த இந்த தெய்வங்கள் இன்ன ஷஃபாஅத்தஹு உன்னல துருதஜா, அவைகள் மறுமையிலே உங்களுக்காக சிபாரிசு செய்யணும் ஓதினாரு, அதனாலதான் நாங்க சஜ்ஜா செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இதை வச்சுதான் இந்த சல்மான் ருஷ்டி மாதிரி ஆளுங்க, இந்த ஒன்னஜ்மி சூரால எந்த வசனம் இருக்குது, எந்த வசனம் இருக்குது, சைத்தானுடைய வசனம் இருக்குது.
சைத்தானுடைய வார்த்தையிலும் குரான் இருக்குது அப்படின்னு இந்த சல்மான் ருஷ்டி மாதிரி ஆளுங்க எழுதுறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான காரணம். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே மக்கள், அதாவது அபிசீனியாவுக்கு சென்ற மக்களுக்கு தெரிய கேள்விப்படுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, எல்லாம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்த பிறகு பார்த்தா நிலைமை தலைகீழா இருக்குது, நிலைமை ரொம்ப தலைகளா இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மக்கள்லாம் வந்து ஆஹா இது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்குது, மற்ற திரும்பி வந்தவங்கள எல்லாரும் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க, கடுமையா கஷ்டம் கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அரக்கம் ரதி அல்லாஹு வீட்டுல ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், இது ஏன் இப்படி அவசரம் திரும்ப வந்தீங்க, இல்ல யார சொல்ல எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதனால வந்தோம், சரி ஓகே அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் பார்க்கும் பொழுது, இந்த போயிட்டு வந்த மக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம் அபிஷினியாவில ரொம்ப நல்ல நிலைமை, ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால நீங்களும் சேர்ந்து வந்துருங்க அபிஷினியாவுக்கு. என்ன பண்ற ரசூலுல்லாஹ் கூப்பிடுறேன், நீங்களும் வாங்க, நம்ம எல்லாருமே மொத்தமா போயிடலாம் அபிஷினியாவுக்கு, இந்த காபிரோட மாரடிக்க வேணாம். இல்ல இந்த பூமியை அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கிறான், இந்த பரிசுத்தமான பூமியை அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கிறான், இந்த பூமி இஸ்லாத்திற்குரிய பூமி, இங்கே சிறுக்கும் குப்புற இந்த பரிசுத்தமான பூமியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு, அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் வரை நான் இந்த பூமியிலிருந்து வர்றது முறை இல்ல, அதனால எனக்கு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய எந்த உத்தரவும் கிடையாது, அதனால நீங்க எல்லாம் வேணா புரட்டு போயிடுங்க, நான் இருந்து பாத்துக்கிறேன் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அடுத்த ஒரு பெரிய ஜமாத்தை அபிஷினியாவுக்கு அனுப்புறாங்க. இந்த ஜமாத் யார் அப்படின்னா, சுமார் 83 ஆண்களும் 18 பெண்களும் இந்த ஜமாத்துக்கு, அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தலைமை தாங்கி போறாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு மனைவி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு சேர்ந்து பண்ணிடுறாங்க, அபிஷினியாவுக்கு போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜரத் யூனஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்யக்கூடிய முதல் குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான். யாரப்ப சொல்றாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கணவன் மனைவியும் செஞ்சு ஹிஜ்ரத் செய்யறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இந்த உம்மத்தில் செய்யக்கூடிய முதல் ஹிஜ்ரத் உங்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு துவா செஞ்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இஸ்லாம் ஈமான் கொண்ட இந்த கூட்டம், 83 பேர் கொண்ட இந்த பெரிய ஜமாத்து அபிஷினியாவுக்கு போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே குரேஷியல் என்ன பண்றாங்க, இவங்களை போடாம தடுத்துறணும், முதல்ல ஏமாந்த மாதிரி இப்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய திட்டம் பண்றாங்க, மக்காவை சுத்தி ஆள் போட்டுறாங்க, இவங்க மக்காவிட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுலயும் அல்லாஹ் ரபுல்லாஹினுடைய மாபெரும் உதவியினால அந்த 83 பேர் கொண்ட ஜமாத் என்ன பண்ணிடுறாங்க, அபிஷினியால போய் இறங்கிடுறாங்க. இறங்கின குரேஷியல் பாக்குறாங்க, இப்படி இவங்க அபிஷினியாவுக்கு போயிட்டாங்கடா, அங்க இவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எங்க போயிடுவாங்க, அபிஷினியாவுக்கு போயிடுவாங்க, அதனால இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிடும், அங்க போய் உட்காந்து பெரிய படையை திரட்டிக்கிட்டு நம்மள வந்து தாக்க வருவாங்க, அதனால இவங்களை ஒண்ணு இங்கே சாவடிச்சிடணும் அல்லது அபிஷினியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, நேரம் ஒரு 3 பேர் கொண்ட ஜமாத்து அம்ர் இப்னு ஆஸ்ருடைய தலைமையில அபிஷினிய மன்னர் நஜாஷி மன்னர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கே அவர்கிட்ட போய் அவரும் அடைக்கல கொடுத்திருக்கிறாரு, அவர் நாட்டில் அவர் தான் விசா கொடுத்திருக்காரு, அதனால நஜாஷி மன்னர்கிட்ட போய் சொல்லி நீங்க அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி இவங்க வந்து மோசமான மக்கள், இவங்களை வந்து உங்க நாட்டில் இடம் கொடுக்காதீங்க, உங்க நாட்டில் இவங்களுக்கு அடைக்கல கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுறதுக்காக, எனக்கு இது சைத்தானா அப்படி விரட்டி விட்டுருங்க, அந்த பக்கம் வௌவால் அல்ஹம்துலில்லாஹ் அவுதுல்லாஹி. அப்ப அந்த அபிஷினிய மன்னர் என்ன பண்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ்ருடைய தலைமையில ஒரு 3 பேர் போறாங்க, போய் அந்த மன்னர்கிட்ட போய், அதுக்கு முன்னாடி அந்த பிரபுக்கள் பாதிரிமார்கள் கிறிஸ்தவ நாடு இல்லையா, அவங்களுக்கு மக்கால இருந்து அரபு நாட்டில இருந்து நிறைய காணிக்கைகள் அத்தரு வாசனை பொருட்கள் வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போறாங்க. முதல்ல அவங்களுக்கு பூரா லஞ்சம் கொடுத்தாங்க, யார் இந்த பிரபுமார்களுக்கு பூரா, ஏன்னா மந்திரியை பார்க்கணும், முதல்ல வட்டம் மாவட்டம் சதுரம் எல்லாத்தையும் தாண்டிதான் மந்திரிட்டு போனோம். அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பிரபுமார்களுக்கு அந்த ராஜ பிரதானிகளுக்கு அந்த பாதிரிமார்களுக்கு எல்லாம் நல்ல அன்பளிப்புகளை கொடுத்து உள்ள போயிடுறாங்க. போன உடனே நேரா மன்னர் நஜாஷி மன்னர் போறாங்க, போய் மன்னரே உங்க நாட்டில் எங்க நாட்டில இருந்து சில வழிகட்ட இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, வழிகட்ட இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அந்த மக்கள் எங்க ஊர்ல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு சித்தனாவை ஏற்படுத்திட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அதனால நீங்க அவங்களுக்கு உங்க நாட்டில் அடைக்கலம் கொடுக்காதீங்க, அவங்களை எங்களோட திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ நஜாஷி மன்னரே அப்படியா என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற உடனே, ஆல்ரெடி லஞ்சம் வாங்கியிருக்காங்களே யாரு,
இந்த பாதிரிமார்கள் இந்த பிரபுக்கள், ஆமா மன்னரே அது வந்து மோசமான பசங்களா இருக்காங்க, அவங்க வந்து நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க, முதல்ல அவங்கள துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு ஜால்ரா போட்ட உடனே நஜாசி மன்ற ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் கூட அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்கணும், அதனால அந்த பசங்களை கூட்டு வாங்க அப்படின்ற உடனே அந்த 83 பேர் வந்துடுறாங்க. வந்தா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அமீரா இருக்கிறது ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு அண்ணன், அபு தாலிபுடைய மூத்த மகன். அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க, அவங்க என்ன பண்றாங்க முத்தக்கல்லிமா போட்டு பேசக்கூடியவரா போட்டு அவரை கொண்டு நிறுத்த வைக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, சொல்லுங்க என்ன விஷயம்னு விசாரணை ஆரம்பிக்குது. அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மன்னரே நாங்க வந்து வழிகட்ட மக்களா இருந்தோம், தாய்க்கு மனைவிக்கு வித்தியாசம் தெரியாதவர்களா இருந்தோம், ஆடு மாடுகளை விட கேடுகட்டவர்களா இருந்தோம், சிங்கம் புலி மிருகங்களை விட வெறி பிடித்தவர்களாக இருந்தோம், நாங்க வந்து செத்த பிராணிகளை தின்றோம், சிலைகளை வணங்கினோம், அசுத்தங்களை பத்தி பொருட்டே இல்லாம இருந்தோம், அப்படி இருந்த எங்களை நீண்ட பயன் பண்றாங்க அனுபவப்பட்டிருக்காங்கல்ல எப்படி இருந்தாங்க, எவ்வளவு மோசமா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களை நாங்க எப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பயன் பண்றாங்க. இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறோம், நல்ல மக்களுக்கு தான தர்மம் பண்றோம், மனிதர்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறோம், நல்ல பெற்றோர்களை மதிக்கிறோம், பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கிறோம், சக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கிறோம், அண்டை வீட்டார மதிக்கிறோம், கஷ்டப்படுறவங்க உதவி செய்யறோம், இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச வழங்குறோம், இப்படி அவங்க செய்யக்கூடிய நல்ல பணிகள் நல்ல குணங்களை போல சொல்லி காட்டுறாங்க. யாரு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாரு, அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு, யார்ட்ட அம்ரு பின் அஸ் தலைமையில 3 பேர் கூட வந்திருக்காங்களா, அவரு கேக்குறாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க. ஆமா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க, இப்படி நாங்க சீர்திருத்தம் பண்ற சீர்திருத்தம் பண்றது எங்க மக்காவையும் பிரிச்சுட்டாங்க, கணவனுக்கு மனைவி பத்தில பிளவை ஏற்படுத்திட்டாங்க, தாய்க்கு பிள்ளைக்கு பத்தில பிளவை ஏற்படுத்திட்டாங்க, ஒரு கபிலாக்குள்ள பிளவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு என்ன பண்றது அம்ரு பின் அஸ் அவர் தரப்பு குற்றச்சாட்டுகளை போற சொல்றாரு. அதாவது இவங்க சொன்னது எதையுமே அப்படிலாம் இல்லைன்னு மறுக்கல, இவங்க சொல்ற அதெல்லாம் இல்ல பொய்னு மறுக்கல, என்ன சொல்றாரு அடுத்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. அப்பவே நஜாசி மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு, அப்ப இவங்க சொல்றது உண்மை. யார் சொல்றது ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு விசாரணை செய்யும் பொழுது அல் பையினத்து அல் முத்தாயி ஒல் யமீனு அலா மன் அன்கர். ஒருத்த உதாரணமா எனக்கும் ஒருத்தருக்கு தகராறு, இந்த குரானு ஏன் குரானுங்கிற நான் சொல்றேன் இது ஏன் குரானு, ஆனா இந்த குரான் வேற ஆள் இருக்குது, நான் வந்து ஒரு கேஸ் கொண்டு போறேன் இந்த குரான் ஏன் குரான் சொல்லி, அப்ப நான் தான் முத்தாயி, நான் தான் வந்து பெட்டிஷனர், என்ன சொல்றது பெட்டிஷனர் வாதிடுவர் முதல்ல வாதம் வைக்கிறேன், என்ன வாதம் இது ஏன் குரான், அப்ப நான் என்ன பண்ணணும், அல் பையினத்தோ அல் முத்தாயி, அதாவது ஒரு சட்டம் ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி எப்படி ஒரு நடைமுறையை கையாளுங்கிறது ஒரு பேசிக் லாஜிக் ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. அல் பையினத்தல் முத்தாயி, முதல் வாதம் செய்பவர் அதற்கான ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம், இந்த குரான் ஏன் குரான் அப்படின்னு சொன்னா அப்ப நான் அதுக்கான ஆதாரத்தை காட்டு பாருங்க, நான் பாருங்க போன வருஷம் மக்காவுக்கு போயிருக்கும் வாங்கிட்டு வந்தேன், இந்த பாருங்க இந்த குரான் வேணும் 40 ரியாலு, நான் பாருங்க டேட் பாருங்க நான் அப்ப வாங்கிட்டு புத்தம் புதுசா அப்படியே இருக்குது, இவர் திருடிட்டாரு, இந்த பாருங்க வேற ஆதாரம் கேட்கறேன், இந்த வாங்கும் போது இவருடைய பக்கத்தில் இருந்தாரு, ஒரு நாள் இவரு கூட இரவுல, இப்படி எல்லாம் ஆதாரத்தை காட்டணும். ஏன் நான் தான் முத்தாயி, முத்தாயினா பெட்டிஷனர், நான் தான் என்ன பண்றாரு வாதம் எடுத்து வைக்கிறவன், நான் ஆதாரத்தை காட்டணும். அப்ப நீதிபதி என்கிட்ட ஆதாரம் கேட்கறேன், என்ன ஆதாரம், அப்ப நான் சொல்றேன் என்கிட்ட ஆதாரம் இல்லைங்கன்றேன், எந்த ஆதாரம் இல்லங்க, நான் அல்லாதான் சாட்சி, நான் எந்த ஆதாரம் இல்ல, இந்த பாவி இத காரணமா வச்சுதான் என் குரான் திருடி போயிட்டான், இது ஏன் பொருள் இது, ஆனா என் ஆதாரம் இல்லங்கிற. அப்ப செல்லாத துரத்தி விடலாமா, இல்ல ரசூலா சொல்றாங்க அல் எமீனோ அலாமன் அன்கர், யார் மறுக்கின்றானோ அவன்கிட்ட சத்தியம் கேட்கணும், எப்படி இது உன் குரானப்பா, ஆமா இவர் குரான் இல்லையா, இல்ல அல்லா மேல சத்தியம் பண்ணு, அல்லா மேல சத்தியம் பண்ணு, ஏன் குரான் தான் இவரோட குரான் இல்ல அப்படின்னு அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணு, அவன் சத்தியம் பண்ணிட்டான்டா அப்புறம் எடுத்துட்டு போ குரான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது, இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது. அதான் விசாரிச்சு நான் நீ சத்தியம் பண்ணி நான் தீர்ப்பளிச்சு இந்த குரான் உனக்கு தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சதுனால ரசூல்லாவே எனக்கு தீர்ப்பளிச்சிட்டாங்க, அதனால எனக்கு ஹலால் முடிவு பண்ணிடாதே, நாங்கள் வெளிரங்கத்தை வைத்து தான் தீர்ப்பளிப்போம், அல்லாஹ் முத்தவல்லி சராயர், அந்த ரங்கத்திற்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளி, வெளிநிலை ஆதாரத்தை வச்சு நான் தீர்ப்பளிச்சிருவேன், அல்லது நான் ஆதாரம் கட்டப்போது என்ன பண்றேன், பொய்யான ஆதாரத்தை கட்டுறேன், குரான் அவர் குரானு
நான் என்ன ஏன் குரான் சொல்லி பொய்யான ஆதாரம் சொல்றேன், இவருக்கு ஒரு தீவாயம் கொடுத்து கூட்டு வந்துறேன், நீ சொல்லு சாட்சி சொல்லுன்னு சொல்லி இப்படி சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் அந்த குரானை வாங்கிட்டதுனால ரசூலுல்லாஹி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அதனால எனக்கு சொந்தம் ஆயிடுமா? இல்ல, ரசூலுல்லாஹி சொன்னாங்க நஹனு நஹக்கும் பில் லவாயிர், வெளிப்படையான விஷயங்களை நாம தீர்ப்பளிப்போம். அல்லாஹ் முத்தவல்லி சராயிர், அந்தரங்கங்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்பாளி. அப்ப அல்லாஹ் இதுக்கு தான் என்ன பண்றான், இங்க உள்ள ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பெரிய ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இதற்கு மேல டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கா, அங்கதான் ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். சொல்ல விளங்கிச்சிங்களா? சொல்ல புரியுதா? அந்த அடிப்படையில இந்த நஜாஷி மன்னர் என்ன பண்ணாரு, அவங்ககிட்ட ஆதாரம் கேட்கிறாரு, இவங்ககிட்ட வாதத்தை கேட்கிறார், என்ன வாதம் உண்டு? இவங்க சொன்னா நாங்க வழிகட்டு போய் கடந்தோம், எங்களுக்கு அல்லாஹ் இப்ப நல்ல மார்க்கத்தை கொடுத்தா, ஆனா அந்த பாவிகளை வாழ விடுறது சித்திரவதை பண்றாங்க, அதனால நாங்க இடம்பெயர்ந்து வந்திருக்கோம் உங்க நாட்டில் குடியிருக்கிறதுக்கு, அல்லாட மார்க்கத்தை பின்பற்றது, இவங்க என்ன பண்ண வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க, அவர்கிட்ட என்ன பண்றாங்க ஆதாரத்தை கேட்கறாங்க, இவங்க சொல்றது பொய்யங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா உன்ட்ட அவங்களால ஆதாரம் காட்ட முடியல, என்ன சொன்னாங்க அடுத்த கூட்டத்தை எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திட்டானுங்க, வழிகட்டு போயிட்டாங்க, எங்களுடைய முன்னோர்கள் மார்க்கத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, இப்படித்தான் சொன்னாங்களே தவிர அவர்களால் முறையான ஆதாரத்தை வைக்க முடியல. இப்போ நஜாஷி மன்னர் முடிவு பண்ணிட்டாரு, இவங்க சொல்றதுதான் கரெக்ட். யார் சொல்றது? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் வந்த முஸ்லீம்கள் சொல்றதுதான் கரெக்ட். அதனால சொல்லிடுறாங்க, போங்க நாங்க இவங்களை உங்களோட திரும்ப அனுப்பல முடியாது, இவங்க இங்கே இருப்பாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுனா அம்ரு பிலாஸ் ரொம்ப தொங்கிய முகத்தோட வெளியே வந்தாரு. வெளியே வந்து மறுநாள் என்ன பண்றாரு, சரி இப்ப அடுத்த ஆயுதம் என்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்குது, மறுநாள் சபைக்கு போறாரு. சபைக்கு போய் என்ன பண்றாரு, முதல்ல ராஜ பிரதானிகளுக்கு மந்திரிகளுக்கு பிரபுக்களுக்கு வட்டம் செவ்வகம் சதுரம் இதுக்கெல்லாம் கொடுத்துறாரு. இப்ப மெயினே கவனிக்க போறாரு, மெயினியை கவனிக்கிறதுக்கு நல்ல நிறைய அன்பளிப்புகளை மன்னருக்கே எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் கொண்டு கொடுத்துட்டு, மன்னரே எங்க நாட்டு மக்கள் சார்பாக அந்த அன்பளிப்பு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க சொல்றதுலாம் அவங்க அவங்க சொன்னதை கேட்டீங்க, நேத்து மயங்கிட்டீங்க, ஆனா இவங்க வந்து உங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப மட்டமா பேசுறாங்க, இவங்க உங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ரொம்ப மட்டமா பேசுறாங்க, அது என்னன்னு கேளுங்க அப்படின்ற உடனே நஜாஷி கண்ணீராவடிது, நஜாஷி மன்னர் கண்ணில இருந்து கண்ணீரா வடிது. இந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழாம் ஜூஸ் ஆரம்பம் இன்னைக்கு ஓதுனாங்க, இன்னைக்கு தராவில ஓதுனாங்க, இதா சமீஉ, அவர்கள் அல்லாஹ்வுடைய வாதத்தை அல்லாஹ்வுடைய குர்ஆனை கேட்டால் தஃபீலு ஆயுனஹும் பின தமஈ, அவருடைய கண்கள் கண்ணீரால் வழிந்தோடும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் எனால் தரா ஆயுனஹும் தஃபீது மினத் தமஈ, அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், கண்ணீர் சாரை சாரையாக வடிவதை பார்ப்பீர்கள். மிம்மா அரஃபு மினல் ஹக்கி, ஏனென்றால் அதை கேட்டு உண்மையை அவர்கள் விளங்கிக் கொண்டதனால். இதுதான் உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் இல்ல, தேவகுமாரன் இல்ல, அவங்க அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அதிசய பிறவி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத பிறவி தானே தவிர அல்லாஹ்வுடைய மகன் இல்ல அப்படிங்கிற மிம்மா அரஃபு மினல் ஹக்கி, அவர்கள் சத்தியத்தை விளங்கிக் கொண்டதினால் அவர்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிவதை நிறைய நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை இறங்குது யாருடைய விஷயத்தை இறங்கிச்சு, நஜாஷி மன்னருடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை இன்னைக்கு தரவே ஓதுனாங்க. இந்த ஆயத்தை அப்படி என்ன பண்றா, அப்படியே அழுகுறாரு. இதை கேட்ட உடனே அந்த சபையில இருந்த பாதிரிமார்கள் சில பேர் அழுவ ஆரம்பிச்சாங்க, அவங்களும் உண்மையை விளங்கி அவங்களும் அழுவ ஆரம்பிச்சாங்க. அழுவ ஆரம்பிச்ச உடனே நஜாஷி மன்னர் சொல்றாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தையோட ஜாஃபர் கேட்கல, ஒரு சின்ன குச்சி எடுத்தார் கீழே, ஒரு துரும்பு மாதிரி குச்சி எடுத்து, அதாவது இந்த வார்த்தைகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வார்த்தைகளும் ஒரே ஒளியிலிருந்து உருவானவை, இந்த வார்த்தைகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட வார்த்தைகளும் ஒரே ஒளியிலிருந்து உருவானவை சொல்லிட்டு அந்த துரும்ப காட்டி சொல்றாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி என்ன சொன்னார்களோ அதற்கு மேல் இந்த துரும்ப அளவுக்கு கூட இதிலே மாற்றம் இல்லை அப்படின்னு என்ன பண்றாரு, ஒத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்றாரு. சொல்றாரு, அந்த நேரத்தில் இந்த லஞ்சத பொருளையும் எடுத்துட்டு போயிடுங்க, ஏனென்றால் எனக்கு முந்தையவர்கள் என்னுடைய ஆட்சியை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா செஞ்ச அல்லாஹ் என் ஆட்சியை மறுபடியும் மீட்டுக் கொடுத்தான், அந்த நேரத்தில் ரப்பல் ஆலமீன் எந்த லஞ்சமும் கேட்கல, அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஒழிப்பதற்காக உங்களிடத்தில் லஞ்சம் பெறுவேனா, இந்த லஞ்சத்தை தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நஜாயிஷி மனு துரத்தி அனுப்பிடுறாரு. இவங்க திரும்பி வந்துடுறாங்க. அதற்கு பிறகு சுமார் 10 ஆண்டுகள் வரை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில போனவங்க எங்கேயே இருந்துடுறாங்க, அபிசீனியாலே இருந்துறாங்க. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, பெருமா அதே நேரத்தில் இங்க மக்கள் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான முஸ்லீம்கள் போயிட்டாங்க அபிசீனியாவுக்கு. இங்க ஒரு 5 நிமிஷம் கூட்டிக்கலாம்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், முடிச்சிடலாமா? சரி, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அப்ப இந்த நிலையில மக்காவுடைய 5 நிமிஷம் இல்ல, அப்புறம் 5 நிமிஷம் கட்ட சொல்லிட்டு 10 நிமிஷம் இல்ல, கொஞ்ச நேரம். அப்ப நஜாஷி மன்னரே அங்க முஸ்லீம்கள் செட்டில் ஆயிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மக்காவோட நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்கள் இடம்பெயர்ந்து இது அபிஷினியாவுக்கு போன உடனே இங்க வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இங்க முஸ்லீம் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு, இங்க சித்திரவாதிகள் அதிகமாயிடுச்சு, கொடூரங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பா நபிசல்லத்தை குறிவைத்து, அவங்களோட உயிரை குறிவைத்து நிறைய கொடூரங்கள் அணியாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்துல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு நாள் அதே மாதிரி தொழுதுட்டு அல்லாட துவா செஞ்சுட்டு இருக்காங்க. அபுஜஹல் என்ன பண்றான், அப்படியே ஒரு துணியை கொண்டு ரசூலுடைய கழுத்துல போட்டு அப்படியே முறுக்கி நபிசல்லத்தை கழுத்தை முறுக்கிறான். முறுக்கிறவன இதை பார்த்துட்டு அவ்வக்க சித்திய கலையில ஓடி வந்து என்ன பண்றாங்க, அந்த முடிச்சு உள்ள இடத்துல இருக்க புடிச்சுக்கிட்டு, அட பாவிகளா, தக்கத்துலூன ரஜுலன் மை யாபுது இன்னஹு ரப்பி, அல்லாஹ் மட்டும்தான் என் ரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனையா கொலை பண்றீங்க பாவிகளா, நீ நல்லா இருப்பீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்க, அவ்வப்பக்க சித்திய கலையில திட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவிச்சாங்க. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கும் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் திட்டம் நடந்து இருக்காங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு என்கரேஜ், ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்துணர்வு ஏற்படும் விதத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கும் பொழுது அபூஜஹல் வந்து கடுமையாக தொழக்கூடாது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஞாபகத்தில் சொல்றேன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அபூஜஹலும் குரைஷிகளும் அவ்வளவு தொந்தரவு திரும்ப 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 கொடுத்தாலும் கூட ரசூல எங்கதான் தொழுதுட்டு இருக்கிறாங்க, எங்கதான் தொழுதாங்க, காபத்தினாலதான் தொழுதாங்க, தௌஹீத் பள்ளி கட்டல ரசூல என்ன கட்டலங்க, தௌஹீத் பள்ளி கட்டிட்டு போல, அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு சித்திரவதை, அவ்வளவு வேதனை, கழுத்துல துணியை போட்டு முறுக்கிறாங்க, தோல்ல ஒட்டா போட்டு வைக்கிறாங்க, திரும்ப திரும்ப ரசூல அந்த பள்ளி தான் போயிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப அந்த பள்ளி தான் போய் தொழுகிறாங்க. நீங்க சித்திரவாதம் பண்றீங்க, என்னுடைய அல்லாஹ் வணங்க விட மாட்டேங்கிறீங்க, இந்த சிறுக்கு வைக்கிறீங்க, ரசூல எங்க போலங்க, தௌஹீத் பள்ளி கட்டி தனியா போகல, அதே பள்ளியில இருந்தா அதே சிறுக்கு உள்ள சிலைகள் உள்ள அந்த பள்ளி ரசூல தொழுதுட்டாங்க. சார், இந்த நேரத்துல நபிசுல்லா இடத்துல கடுமையான சித்திரவாதம் பண்றான் அபுஜஹல் உடனே நபிசுல்லா தாங்கிக்கிட்டு அல்லாட துவா செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அபுஜஹல் பண்ண சித்திரவதைய ஹம்சாவுடைய மனைவி பாத்துறாங்க. ஹம்சா ரசூலுக்கு யாருங்க, சின்னப்பா சின்னத்தா, அதே நேரத்தில் கடுமையான வீரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல பலமான வீரர், அதுவும் இஸ்லாத்தை ஏத்துக்கல, பலமான வீரர், வேட்டையாடுறதுல ரொம்ப திறமையானவங்க, வேட்டையாடுறதுல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப திறமையானவங்க. அவங்க வேட்டைக்கு போய் திரும்ப வர்றாங்க, வரும்பொழுது அவங்க மனைவி கேட்கறாங்க, இது என்ன, எப்படி நீ எல்லாம் சகிச்சுட்டு இருக்கீங்க, உங்க கூட பிறந்த அண்ணன் மகன் அவர் பாவம் ஏதோ அல்லாஹ் வணங்கிட்டு இருக்காரு, அதுக்கு போய் இப்படி கழுத்துல துணியை போட்டு முறுக்கிறான் அபுஜஹல், கொஞ்சம் விட்டு அவர் உயிரே போயிருக்கோம், ஏதோ பாவம் அபுபக்கர் ஓடினு காப்பாத்தினாரு, அவர் காப்பாத்தினாருங்கிறதுக்காண்டி அபுபக்கரே போட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து எப்படி சகிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு அந்த பெண்மணி உள்ளத்துல அல்லாஹ் போட்டு அந்த அம்மா ஹம்சா என்ன பண்றாங்க, சத்தம் போடுறாங்க, அதான் உங்க குடும்பத்துக்குள்ள இப்படி சித்திரவதை படுத்துறாங்க, நீ என்னன்னு கேட்க மாட்டீங்களா, போய் உங்க கொள்கை வேறையா இருக்கலாம், அவங்க கொள்கை வேறையா இருக்கலாம், என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா என் நேரில் பார்க்கறாங்க. இந்த சித்திரவதைல பார்த்து ஹம்சாட்ட சொன்ன உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வேட்டைக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க தோல்ல உள்ள அந்த கூண்டு கூட கலட்டல, கூண்டு போட்டு அதுல தான் அம்பு எல்லாம் போட்டுருப்பாங்க. அந்த அம்பு வில்லுனா அது கூட கலட்டல. அப்படியே என்ன பண்ணாங்க, அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்துறாங்க அபுஜஹல். அந்த அம்பு எடுத்து ஒரே குத்தா குத்தி நாலஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே குறைஷிகளுக்கு அப்படியே கைகள் விழுந்துருது. ஏன்னா ஹம்சா வந்து கடுமையான கோபக்காரரு, கடுமையான வீரரு, அவரை ஏத்தி யார் லேசில சண்டை போட முடியாது, அந்த மாதிரி ரொம்ப கடுமையான ஆளு, அம்பு எழுதுறதுலயும் வேட்டையாடுறது ரொம்ப திறமையான ஆளு. அந்த ஹம்சா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க உடனே குறைசிகளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்னடா இது, ஏதோ அவசரப்பட்டு உடனே பக்கத்துல இவன் ஓடுறான், உக்கபா ஓடுறான், வலிது ஓடுறான், ஹம்சா ஹம்சா சரி ஒன்னு தப்பா நினைக்காதீங்க, தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுங்க, மன்னிக்காது நிக்காது, நான் இஸ்லாத்தை ஏற்றது ஏற்றதுதான், இனிமே நீங்க தான் என்னுடைய எதிரி, முகமது தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க, பிரகடனப்படுத்துறாங்க. இந்த ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் ஆயிருது, சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் ஆயிருது. அல்ஹம்துலில்லா, இதுவரை ரொம்ப பலகீனமானவங்க, அடிமைப்பட்டவங்க, இல்லாதவங்க, இயலாதவங்க, அடிமைகள், இப்படிப்பட்டதான் இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்க. முதல் முதல்ல அல்ஹம்துலில்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மகாபெரிய வீரருடைய உள்ளத்தை அல்லாஹ் திறந்து அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரரை அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான்னு ஒரு சிறிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் சகோதரர்களே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, அதற்குள்ள இன்னொரு பெரிய சோகம் ஆரம்பிக்குது. என்னன்னு சொன்னா, அபூஜஹல் பாக்குறோம் இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பலம் கூடிக்கிட்டே போகுது, இப்படியே விட்டு அவர் பெரிய ஆளாயிடுவாரு, அதனால என்ன பண்ணலாம், அவசர அவசரம் ஒரு ஆலோசனை கொடுத்து கூட்டுறான். தாரன் அதுவாகல கூட்டி என்ன பண்றான், நாம வந்து இந்த கூட்டத்தில் முடிவு பண்ணணும், இந்த கூட்டம் முகமதுக்கு எதிராக நடக்கக்கூடிய கடைசி கூட்டமா இருக்கணும், இந்த கூட்டத்தில் முடிவு செய்வோம், முகமதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தீர்த்து கட்டிடணும். இனி குறைசி சொல்லுவான், அவன் சொல்லுவான், அபு தாலிப் யாருக்கு பயப்பட வேண்டாம், என்ன அதை பார்த்துருவோம், இதுதான் கடைசி முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கின்றான். அந்த முடிவை ஒரு ஒரு மனிதர் முன் வருகின்றார். எப்படின்னு சொன்னா, இப்படி முகமது தீர்த்து கட்டுறதுக்கு எதுக்கு நம்ம இத்தனை பேர், பத்து பேர், பதினஞ்சு பேர் கேட்கணும், நான் ஒரு ஆள் போதும், நான் ஒரு ஆளே போய் தீர்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. இவர் யார் அப்படின்னு சொன்னா, மக்காவிலே அபூஜஹலுக்கு ஈடான மிகப்பெரிய வீரர், மக்காவிலே அபூஜஹலுக்கு ஈடான மிகப்பெரிய வீரர். அவர் சொல்றாரு, முகமத கொல்றதுக்கு நான் ஒருத்தனே போதும், நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு புறப்படுறாரு. அவர் யாருங்க, ஹத்தாபுடைய மகன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. எந்த உமர் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல போறேன் சொல்லிட்டு புறப்பட்டு வர்றாங்களோ, புறப்பட்டு வரும் பொழுது அவங்களுடைய எதிரில ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு வராங்க. ஏற்கனவே சொன்ன ஹப்பாப் இப்னு அரத் அடிமை, ரொம்ப மெலிஞ்சு தோல் உள்ளவங்க, நேற்று சொன்ன அவங்க சம்பவத்தை, ஹப்பாப் ரழியல்லாஹு வர்றாங்க. வந்து உமரை எங்க போறீங்கன்ற உடனே உமர் சொல்றாரு, முகமது கொல்ல போறேன், அந்த நான் இப்படி பிசரா பண்ணிட்டு அழுகிறாரு, நான் ஒரே ஆளை போது கொள்றதுக்கு அப்படின்னு கையில வாளோட வர்றாங்க. வரும்போது ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு பாத்துக்கிறாங்க, அட பாவி, இவர் சொன்ன கண்டிச்சு கண்டிப்பா செஞ்சிருவாரு. யாரு உமர் வந்து அவ்வளவு பெரிய வீரர், யாரு ஏத்து போரிட முடியாது, சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவாரு, அதனால இவர் எப்படியா திசை திருப்பணுங்கிறதுக்கான என்ன பண்ணிடுறாரு, என்னப்பான், ஏன்னா இவங்க இஸ்லாத்தியது யாரு தெரியாது, உமர் தெரியாது, ஹப்பாப் இஸ்லாத்தியத்த விஷயம் உமர் தெரியாது, என்ன பண்ணாரு, என்னத்தான் பெருசா நீங்க முகமது அடிக்க போற, ஓ தங்கச்சி பாத்திமாவே இஸ்லாத்தியத்துக்குச்சான், முதல்ல அதபி கேளுத்தா அப்படின்னு என்ன பண்ண டைவெர்ட் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா இவருக்கு என்ன ஒண்ணு வேற வழி தெரியல, எப்படியா இப்போதைக்கு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம நபிசுல்லாஹி தகவல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி விட்டு ஓடி போய் ரசூலுல்லாஹி தகவல் சொல்லலாம், யார சொல்லலாம், இந்த மாதிரி உமர் வந்து ஹத்தாபுடைய மகன் உங்களை கொள்றதுக்காண்டி வாளோட வர்றாரு அப்படின்னு உடனே நபிசுல்லாஹி வரட்டு பாப்பா, அல்லா என்ன நடந்தான் பாப்பா அப்படின்னு தைரியமா உட்காந்துருக்காங்க. இந்த நிலையில உமர் என்ன பண்றாங்க, நேரம் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சி வீட்டுக்கு போனா அங்க ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அவங்களுடைய தங்கச்சிக்கு குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டுல. உமருடைய சத்தம் கேட்ட, நடந்து வர சத்தம் கேட்ட உடனே அவங்க ஹுபைப் என்ன பண்ணிக்கிறாங்க, ஓடி போய் ஒரு கதவு கண்ணாடி ஒழிச்சுக்கிறாங்க. இந்த அம்மா அவசர அவசரமா அந்த குர்ஆன் பிரதிகளை மறைச்சு வச்சுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே உமர் கேட்கறாங்க, இப்ப ஏதோ நீ ஓதுற சத்தம் கிடைச்சு என்ன ஓதிக்கிட்டு இருந்த, என்ன படிச்சிருந்து என்ன தெரியும், உமர் ரழியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்கன்னா என்ன சாதிச்சிருவாங்கன்னு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இல்ல ஒண்ணும் இல்லையா அப்படின்னாங்க, பலாரம் அடிக்கிறாங்க, காது ரெண்டா கிழிஞ்சிருந்த அம்மாக்கு. யாருக்கு, சொந்த தங்கச்சி, உமர் ரழியல்லாஹு சொந்த தங்கச்சி ஃபாத்திமா, ஃபாத்திமா பின்த் கத்தாப், அப்படியே காது கிழிஞ்சிருது, கிழிஞ்சு ரத்தமா ஓடுது, சொல்லு நீ என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னாங்க. உடனே இந்த அம்மா ஆவேசப்பட்டு, ஆமா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், முகமது சல்லாத்தை ஏத்துக்கிட்டேன், அறிவா சொன்னேன், நீ என்ன கொண்டு அடிச்சு கொள்றா கொள்ளு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் ஈமான் கொண்ட என்ன பண்ணுங்கிற அப்படின்னு உடனே அந்த தங்கச்சியினுடைய இந்த ஆவேசமான வார்த்தை உமர்களை தடுமாற வச்சிருது. என்னடா நம்ம தங்கச்சி இதுவும் நம்ம எடுத்து பேசுறது கிடையாது, இப்படி ஒரு அடி அடிச்சோட ரத்தம் ஓடுது, அந்த மாதிரி ஒரு அமைதியான புள்ள இப்படி எடுத்து பேசுது அப்படின்னு, அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த சொல்லு அப்படின்ற உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, குர்ஆன் வசனங்கள் எடுத்து காட்டான், இதான் ஓதிக்கிட்டு பாரு அப்படின்ற உடனே இந்த அம்மா ஓதி காட்டுறாங்க. உமர் அதெல்லாம் அப்படியே கேட்கறாங்க, சூரத் தாஹா உடைய ஆரம்ப வசனங்கள், இன்னனி அனல்லா லா இலாஹா இல்லா ஐயா ஃபாபுதுனி, நிச்சயமாக நான் மட்டும்தான் அல்லாஹ், என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும், என்னை தவிர யாரை வணங்காதீர்கள் அப்படிங்கிற வசனத்தை கேட்ட உடனே சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா. அது எந்த காரண காரியமும் தேவையில்லை, எந்த காரண காரியமும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல செய்தி, நம்முடைய இந்த பயான வெங்கையா நாயுடைய மகன் டெய்லி ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறாரு, துவா செய்யுங்க அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறதுக்காண்டி. அவர் தமிழ் தெரியாதனால கூட தமிழ் தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு,
இந்த பயான் ஆன்லைன்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு வெங்கையா நாயுடைய மகன். நான் ப்ராஃபட் முகமதுடைய ஹிஸ்டரி தெரியும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு தமிழ் தெரிஞ்ச ரெகுலரா பயானுக்கு வர சகோதரர் அவருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவங்க சொன்னாங்க ஹஸ்ரத் மக்கள்கிட்ட சொல்லி துவா செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் நாடனா ஹிதாயத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உமர் ரதியல்லாஹுக்கு ஹிதாயத்து கொடுத்தவன், வெங்கையா நாயுடைய மகனுக்கு ஹிதாயத்து பெரிய விஷயமா, அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த உமர் ரதியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணா அல்லாஹ் அவங்க உள்ளத்தை விசாலமாக்கிட்டான். இஸ்லாத்தை விசாலமாகிட்டு என்ன பண்றாங்க அப்படியா, அப்ப நானும் இஸ்லாத்தை ஏத்துனா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. உடனே இந்த அம்மா போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பின உடனே குளிச்சுட்டு வர்றாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹிக்கு தெரியாது. ரசூல் நினைச்சிட்டு இருக்காங்க உமர் கையில வாளோட வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி. உடனே உமர் எல்லாம் நேரம் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹி அந்த அர்கம் ரதியல்லாஹு வீட்டுல இருக்கிற அந்த கதவை தட்டுறாங்க. நான் இருக்கொழியார் சஹாபி பார்த்துட்டு யார ரசூலுல்லாஹ் உமர் வந்துட்டாரு முறைச்சல் திறந்து வரச்சுல என்ன ஆகுதுன்னு பாப்போம். நேரம் வந்தாங்க உமர் இல்லானவோ வந்தான் ரசூலுல்லாஹ் உமர் இல்ல சட்டையை பிடிச்சு கேட்டாங்க என்ன விஷயம் எதுக்காண்டி வந்த, என்ன கொல்றதுக்காண்டி வந்தியா, என்ன கொல்லு அப்படிங்கிறாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சகோதரர்களே முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ஹதீஸ்ல வருது சஹாபாக்கள் குழுவின சஹாபாக்கள் சந்தோஷத்துல அல்லாஹு அக்பர் கத்துனது அப்படியே மக்கா முழு எதிரிச்சான் சத்தம். மக்கா முழுவதும் சத்தம் எதிரொலிச்சுதான் உமர் ரதியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தது. ஏன் சொன்னா அன்றைய முந்தைய இரவுல தான் ஹம்ஸா ரதியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ஹக்கமுடைய மகன் அபூ ஜஹலுக்காவது அல்லது ஹத்தாபுடைய மகனுக்கு ஹத்தாபுடைய மகன் உமருக்காவது நீ ஹிதாயத்தை கொடுத்து இந்த மார்க்கத்தை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார கபூல் செஞ்சுக்கிட்டான், உமர் ரதியல்லாஹு அன்ஹு கபூல் செஞ்சு இந்த இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் மேலவும் செஞ்சான். இதுதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம். மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வான்.